கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நேற்றைய தினத்தில் உபாச ஜெபம் ஆசீர்வாதமாய் நடைபெற்றது. கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் வந்து பங்கு பெற்றீர்கள். மாதத்தில் ஒரு நாள் நான் உபாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அந்த பரிசுத்த உபாச நாளாக நம்ம 4வது சனிக்கிழமையை நியமித்திருக்கிறோம். மாதத்தில் ஒரு நாள் உபாசித்து ஜெபிப்பது நல்லது, அது அவசியமானதாக இருக்கிறது. உலகப்பரமான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் ராப்சரில் பங்கு பெறுவதற்கும் உபாச ஜெபமானது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அதில் நம்ம வந்து நம்முடைய சபைக்காக மட்டுமல்ல, ஒருவருக்காகவும் ஒருவர் ஜெபிக்கிறோம். இந்த சபைக்கு வருகிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். நீங்களும் சேர்ந்து ஜெபிக்கிறீங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுது யோபு தன் சிநேகர்களுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், இரட்டிப்பான நன்மை தந்தார். அதே போல் நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிப்பது அவசியம். உபாச ஜெபத்திலையும் விழிப்பு ஜெபத்திலையும் அதை செய்கிறோம். அப்படி செய்யும் பொழுது ஜெபிக்கிறவங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம், யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவங்களுக்கு 1 மடங்கு தான் ஆசீர்வாதம். யோபு தன் சிநேகர்களுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனை இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார். அதனால் கிறிஸ்தவ மார்க்கமானது மற்றவர்களுக்காக ஜெபிப்பது. நம்ம எல்லா காரியத்தையும் கரெக்டாக செய்து கொண்டு வருகிறோம். அதனால் சபையில் நடக்கிற எல்லா ப்ரோக்ராமுக்கும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக, ஆசீர்வாதத்தை பெறும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ரபோஜ் நாராணை. அன்றைய தினத்தில் ஒரு சிலர் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. நம்ம சர்ச்சைக்கு வர்ற பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்க போகிறேன். யாராவது இன்னும் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று உங்கள் உள்ளத்திலே ஆண்டவர் பேசினால், இது வரைக்கும் ஞானஸ்தானம் எடுக்காதவங்க, நீங்கள் ஞானஸ்தானம் பெறுவதற்கு மறுபடியும் சான்ஸ் வருகிறது, அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தபடியாக ராபோஜன ஆராதனை நடந்த பின்பு நமக்காக ஆகாரமானது ஆயத்தமாக்கப்பட்டு அது கொடுக்கப்படும். அதை ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்க நீங்கள் வந்து ஜபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நான் சொல்கிறது என்னவென்றால், தூரத்துலேருந்து வர்றவங்க 2-வீலரில் வர முடியாது, 4-வீலரில் வராங்க. அதனால் அவங்களுக்கு அவங்களுடைய வாகனத்தை, அந்த 4-வீலரை நிறுத்துவதற்கு நமக்கு இடம் அதிக தேவைப்படுகிறது. கர்த்தருடைய கிருபையினாலே பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டு நமக்கு அதை நிறுத்தும்படியாக கொடுத்துருக்கிறார்கள். அநேக வருடங்களாக அதில் வாகனத்தை நிறுத்துகிறோம். இப்பொழுது வாகனம் அதிகமாக பெருகிக் கொண்டு வருகிறது. அதனால் அந்த இடத்த நான் இங்கேருந்து பார்க்கும் பொழுது அந்த இடம் அலங்கோலமாக இருக்கு. அதெல்லாம் தேவையில்லாத பொருளெல்லாம் கிடக்குது, ரப்பீஸ்லாம் கிடக்குது. அந்த இடம்லாம் அலங்கோலமாக இருக்குது. இடத்த வந்து தேவையில்லாத பொருட்கள் அது இடத்த பிடிச்சிருக்கு. ரப்பீஸ் ஒரு பக்கத்தில் இருக்குது, தேவையில்லாத பொருட்கள் இருக்கிறது. அதனால் இதனால் அது நிறைய பாதிப்பு இருக்குது. வாலிப சகோதரர்கள், ஏதோ சகோதரமார்கள், அதை சரி செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளதாக அதில் இருக்கிற தேவையில்லாத பொருளெல்லாம் ஒரு மூலையில் போட்டுட்டு அங்கே இருக்கிற ரப்பீஸ் எல்லாத்தையும் ஒன்று போல் நிரவி காரை கொண்டு விடுவதற்கு அது இடம் வந்து நீச்சாக இருக்கணும். சகோதரமார்கள் அதில் உதவி செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னதாக அதை சரிப்படுத்த வேண்டும். இதோ ஒரு ஊழியம், ஊழியத்தில் இது ஒரு பகுதி. சகோதரமார்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படுகிறது, கர்த்தருக்கென்று சேவை செய்வதற்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ அது அத்தியாவசியமாக இருப்பதனாலே நாம் அதை சரியாக வைக்கணும். அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து நீட்சாக வைப்பது நம்முடைய கடமையாக இருக்குது. அதை யாரும் தேவையில்லாத பொருளை அங்கே கொண்டு வந்து போட்டு அந்த இடத்த வந்து வீணாக்கக்கூடாது, அதை அலங்கோலப்படுத்தக்கூடாது. எல்லாருமே அதில் ஒத்துழைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்வோம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:4 வாசிக்கலாம்.
இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது.
இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள். தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இன்னைக்கு பாம் சண்டே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து April 2 கிபி 30வது வருஷம் பவனி போனார். எருசலேம் நகரத்திலே பவனி போனார் என்று சரித்திரக்காரங்க அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு நாளில் நடந்த சம்பவம் அதை நினைவு கூறும்படியாக இந்த நாளிலே நான் இந்த பிரசங்கத்தை பண்ணுகிறேன். கடந்த வருஷத்தில் இந்த பிரசங்கத்தை பண்ணலை. அதுக்கு முன்னால் எல்லா வருஷத்துலேயும் இதை குறித்து நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதனால் நாம் விழா கொண்டாடலை, ஆனால் நினைவு கூறுகிறோம். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நான் பர்த்டே கொண்டாடுவதில்லை, வெட்டிங் டே கொண்டாடுவதில்லை. என் வாழ்க்கையில் ஒரு நாளும் கொண்டாடினது கிடையாது. அதெல்லாம் விழாவாக வச்சு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுறதில்லை. எனக்கு எதுவும் அதில் திருப்தி கிடையாது. ஆனால் அதை நினைவு கூறுகிறோம். இன்றைக்கி நம்ம உலகத்தில் பிறந்தோம் அப்படின்னு நினைவு கூறுகிறோம். நமக்கு இன்றைக்கி மேரேஜ் நடந்துச்சின்னு நினைவு கூறுகிறோம். அதை நீங்கள் நினைக்கலாம், நினைவு கூற வேண்டும். கர்த்தர் செய்த காரியங்களை நினைவு கூற வேண்டும். ஆனால் விழா கொண்டாடுவது அவசியமா? இயேசு கிறிஸ்து தம்முடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு அனுமதிக்கலை. நமக்கு எந்தக்கு பர்த்டே அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இயேசு கிறிஸ்து எந்த விழாவும் கொண்டாடுறதுக்கு நமக்கு அனுமதி தரல. புதிய ஏற்பாடில் எந்த விழாவும் கொண்டாடலை. அதனால்தான் நம்முடைய மெசேஜ் சர்ச்சில் வந்து எந்த விழாவும் கிடையாது. ஆனால் அதை குறித்து நினைவு கூறுகிறோம். ஏனென்றால் அது ஒரு முக்கியமான சம்பவம். இயேசு கிறிஸ்து பவனி போனது முக்கியமான சம்பவம். பாம் சண்டே என்று சொல்லுகிறார்கள். குருத்தோலை பிடித்து கொண்டு அவர்கள் வந்து இயேசுவோடு சேர்ந்து பவனியாக போனார்கள். அது ஒரு கிரேட்டஸ்ட் டே, அது ஒரு இம்பார்ட்டன்ட் டேயாக இருக்கிறது. ட்ரையம்பல் என்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இன்று ஜெருசலேம். இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தவராக எருசலேமிலே அவர் பவனி போனார். அவர் ராஜாவாக பவனி போனார். அது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. அது அவருடைய 3 வருஷ ஊழியத்திலே முக்கியமான சம்பவமாக இருக்கிறது. அதனால் எல்லா காஸ்பல் சுவிசேஷங்கள் எல்லாருமே அதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. மத்தேயு 21வது அதிகாரத்தில் பாம் சண்டே வாசிக்கிறோம். 11வது அதிகாரத்தில் வாசிக்கிறீங்க. 19வது அதிகாரத்தில் வாசிக்கிறீங்க. 12வது அதிகாரத்தில் வாசிக்கிறீங்க. 4 சுவிசேஷர்களும் அதை குறித்து எழுதியிருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் என்றால் அது ஒரு முக்கியமான ஈவெண்ட், முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, அவருடைய ஊழியத்திலே நடந்த முக்கியமான நிகழ்ச்சி. அதனால் நாம் அதை நினைவு கூறுவது நல்லது. அதை குறித்த வெளிப்பாட்டை நம்ம பெறுவது அவசியம். சாவன சபைகளிலே அவங்களுக்கு குருத்தோலை கொடுப்பாங்க. குருத்தோலையில் ஒரு சிலுவை மாதிரி செய்து அவங்க கையில் கொடுப்பாங்க. அதான் பாம் சண்டே என்று சொல்லுவார்கள். நம்ம அப்படி ஒன்றும் உங்களுக்கு குருத்தோலெல்லாம் நான் கொடுக்கறதில்லை. ஆனால் நீங்கள் ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு போகிறீங்க. குருத்தோலையானது அழிஞ்சு போகும், அது காஞ்சி போகும். ஆனால் வந்து இந்த வெளிப்பாடு நம்முடைய ஹார்ட்ல இருந்தா இது வந்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அது கிரியை செய்யும். அதனால நீங்க குருத்தோலையை பெற்றுக்கொண்டு போகல, நீங்க ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு போறீங்க. ஆமீன். இந்த போர்ஷன்ஸை நான் வந்து பைபிளில் வாசிக்கும் பொழுது அதில் அஞ்சு காரியங்களை நான் பார்க்குறேன். த ரெவலேஷன் அபவுட் பாம் சண்டே, பிரசங்கத்தின் தலைப்பு த ரெவலேஷன் அபவுட் பாம் சண்டே. குருத்தோலை ஞாயிறை பற்றி தான வெளிப்பாடு. முதல்ல பிரதானமான கேரக்டர் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து முக்கியமான நபராக இருக்கிறார். அந்த காட்சியிலே இயேசு கிறிஸ்து முக்கியமான நபராக இருக்கிறார். ரெண்டாவதாக டாங்கி, அந்த கழுதை வந்து அடுத்த முக்கியத்துவத்தை பெறுகிறது. கழுதை அங்கே முக்கியமான ஒரு மிருகமாக இருக்கிறது, அது அவசியமாக இருக்கிறது. அதன் பின்பு நம்ம பார்க்கும் பொழுது அந்த டிசைபிள்ஸ், அந்த சீசர்கள் அந்த கழுதை மேலே வஸ்திரத்தை போட்டு அந்த பவனியை ஒழுங்கு பண்ணுறாங்க. அந்த டிசைபிள்ஸ் அதுக்கு பிறகு இம்பார்ட்டனாக இருக்கிறார்கள். அதன் பின்பு அந்த பவனியில் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறவங்க, அந்த பீப்புள் ஆஃப் காட், அந்த தேவனுடைய ஜனங்கள், அவரை மகிமைப்படுத்துகிற ஜனங்கள் அங்கே முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள். அடுத்தபடியாக அந்த பட்டணத்தை சேர்ந்தவங்க, அந்த எருசலேம் நகரத்தை தாங்குறாங்க, அந்த விசிட்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்து அதை எட்டி பார்க்குறாங்க, என்ன பெரிய சத்தமாக இருக்கு அப்படின்னு. அந்த கூட்டத்தை வந்து பார்க்குறவங்க, அந்த நகரத்தை, அதெல்லாம் மொத்தம் அஞ்சு காரியங்களை நம்ம இங்கே பார்க்குறோம். அதை குறித்த வெளிப்பாடு என்னங்கிறது தான் இப்பொழுது நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். அதை குறித்து வெளிப்பாடு என்ன? முதலாவது ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த பவனி போகிறார். அவர் தான் பிரதானமான நபராக இருக்கிறார். அவர் தான் கிங்காக இருக்கிறார். அவர் பவனி போகிறார். அதனால் அவர் என்ன மனசில் ஒரு சிந்தையோடு அந்த பவனி போகிறார் என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். அந்த பவனி எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஆண்டவர் ஒலிவ மலையிலேருந்து வருகிறார். ஒருவேளை நைட்டு அவர் அங்கே ஜெபம் பண்ணி இருக்கலாம். ஒலிவ மலையிலிருந்து அவர் இறங்கி வருகிறார். மவுண்ட் ஆலிவ்ஸ், ஈ டிசன்டட் ஃப்ரம் மவுண்ட் ஆலிவ்ஸ், ஒலிவ மலையிலிருந்து அவர் இறங்கி வருகிறார். அங்கே வர இறங்கி வந்து கிதரோன் பள்ளத்தாக்கு இருக்குது. அந்த கிதரோன் பள்ளத்தாக்கு அப்படி இறங்கி வந்து அதன் பின்பு மவுண்ட் சயானில் வந்து எருசலேம் கட்டப்பட்டிருக்குது. எருசலேம் மலையின் மேலே இருக்க பட்டணம். அவர் மவுண்ட் சயோனுக்கு ஏறுகிறார். அந்த மலையின் மேல் இருக்கிற பட்டணம் ஜெருசலேம், கேபிட்டல் சிட்டி, அதுக்குள்ளே பிரவேசிக்கிறார். அவர் வந்து அந்த ஒலிவ மலையிலிருந்து இறங்கி வர சொல்ல கிதரோன் வேலி, அந்த கிதரோன் பள்ளத்தாக்கை நோக்கி அவர் வரும் பொழுது அந்த மலை அடிவாட்டில் வந்த பிறகு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தம்முடைய சீசர்கள் ரெண்டு பேரை பார்த்து, நீங்கள் உங்களோட எதிரே இருக்கதான அந்த கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதை கட்டியிருக்கும், அதோடு சேர்ந்து அதன் குட்டியும் கட்டியிருக்கும், நீங்கள் அந்த கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வாங்க. அதனுடைய ஓனர், அந்த கழுதையினுடைய சொந்தக்காரர் வந்து, ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால், இது கர்த்தருக்கு வேண்டும், இது ஆண்டவருக்கு வேண்டும்னு சொல்லுங்க, உடனே அவன் விட்டுருமா. அதே போல் அந்த ரெண்டு சீசர்கள் போகிறார்கள். அங்கே போகும் பொழுது பெத்பெகே பெத்தானியா கிராமத்திலிருந்து அவங்க போகிறாங்க. அங்கே எதிரே இருக்க கிராமத்துக்கு போகும் பொழுது கத்தர் சொன்னபடியே அங்கே ஒரு கழுதையும் அதன் குட்டியும் கட்டப்பட்டிருக்கிறது. அதை அவிழ்த்து கொண்டு வருகிறார்கள். பின்பு சீசர்கள் வந்து வஸ்திரங்களை அந்த கழுதையின் மேலே விரிக்கிறார்கள். இயேசுவை கழுதையின் மேலே ஏற்றுகிறார்கள். மரக்கிளைகளை தரித்து வழியில் போடுகிறார்கள். சிலர் தங்களுடைய வஸ்திரங்களை வழியில் விரிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த கழுதையின் மேலே அவர் சவாரி செய்து கொண்டு வருகிறார். அந்த கழுதை ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்பொழுது திரளான ஜனங்கள் பண்டிகைக்கு வந்திருக்கிறார்கள். லாசர் உயிரோடு எழும்பி கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதனால் லாசர் வந்து பெத்தானியா கிராமத்தில் இருக்கிறான். பெத்தானியா கிராமம் வந்து எருசலேமிலேருந்து 2 மைல் தூரம்தான். அதனால் அநேகர் லாசர்வையும் பார்க்க வந்திருக்கிறாங்க. இருக்கிறதுலே பெரிய அற்புதம், செத்து 4 நாளைக்கு பிறகு லாசர் உயிரோடு வந்திருக்கிறான். அதனால் எல்லாரும் அந்த அற்புதத்தை, இந்த லாசரை பார்க்கவும் நிறைய பேர் வந்தார்கள். இப்படி ஒரு கூட்டமான மக்கள் அங்கே பஸ்கா பண்டிகைக்கு வந்த ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஊழியத்தினுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறார். அற்புதங்களை செய்தார், வியாதிகளை சுகமாக்கினார். 3.5 இயர்ஸ் மினிஸ்ட்ரியில் இப்பொழுது லாஸ் பார்ட்டுக்கு வந்திருக்கிறார், கடைசி நேரத்துக்கு வந்திருக்கிறார். அவர் ஊழியத்தை முடிக்கப் போகிறார். இன்னும் 1 வாரம்தான் இருக்கு. அதனால் அவ்விதமான நேரம் இருக்கும் பொழுது அது மற்றவங்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். தன்னுடைய லைஃபினுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறார். இப்பொழுது இந்த ஜனங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து அவரை எப்படியாயிலும் ராஜாவாக்கி விட வேண்டும், இந்த தினத்திலே அவரை ராஜாவாக்கி விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்யலாம் என்றால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவர் செய்த அற்புதங்களை சொல்லுகிறார்கள். இவர்தான் வரப்போகிற கிங். இந்த ரோம ஆட்சியை அப்புறப்படுத்திவிட்டு நமக்கு ஒரு நியூ கவர்மெண்ட்டை கொண்டு வருவார். மேசியா வந்து எருசலேமே தலைநகரமாக வைத்து ஆளுகை செய்வார். பின்பு உலகம் அனைத்தையும் ஆளுகை செய்வார். அதனால் நம்ம ரோமர் கையிலிருந்து விடுதலையாக்கப்படுவோம் என்று சொல்லி அவர்கள் நினைத்து அவரை வந்து இன்னைக்கு ராஜாவாக்க வேண்டும் என்று ஒரு கேதரிங் அங்கே வருகிறது. அவங்க ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோதரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவள் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஓசன்னா ஓசன்னா, தாவிதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா என்று அவர்கள் அதிகமாக ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும். இயேசு கிறிஸ்து சென்டரில் போகிறார். முன்னால் ஒரு கூட்டம், பின்னால் ஒரு கூட்டம். இவ்விதமாக இந்த பவனியானது போகிறது. இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால் அவர் எருசலேம் நகரத்தை பார்க்கிறார். கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லப்பட்டிருக்கு. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினாலே சத்ரு உன்னை சூழ மதில் போட்டு உன்மேல் ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடி இடிக்கப்படும் காலம் வரும் என்று அவர் எருசலேம் நகரத்தை பார்த்து அழுதார். பின்பு அவர் அந்த சிட்டிக்குள்ள மெயின் ஸ்ட்ரீட்ல அந்த பவனி போகிறது. அவரை இன்னைக்கு எப்படினாலும் அவரை ராஜாவாக்கி விட வேண்டும் என்று ஜனங்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் ஆர்ப்பரித்த பொழுது எல்லா வீட்டுக்குள்ளே இருந்தவங்கெல்லாம் வெளியே வந்து எட்டி பார்க்குறாங்க. யார் இது, ஹூஇஸ் திஸ், இதை யார் என்று கேட்குறாங்க. அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். வேத பார் பரிசேர் என்ன நினைக்கிறாங்க, உலகமே அவர் பின்னால் போயிடுச்சு, அவங்களுக்கு பொறாமல் வந்துச்சு, எல்லாரும் அவர் பின்னால் போகிறாங்களே அப்படின்னு நினச்சாங்க. இதை பிள்ளைகள் பாடல்களை பாடும் பொழுது இந்த குழந்தைகளை அதட்டுங்க என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், இந்த பிள்ளைகள் பாடவில்லை என்றால் இந்த கல்லுகள் பாடும், இந்த கல்லுகள் என்னை நோக்கி கூப்பிடும் என்று அவர் சொல்லுகிறார். பின்பு அவர் வந்து பேலஸுக்கு போகல, அவர் பிலாத்தினுடைய பேலஸுக்கு போகல. ஒரு ராஜா வந்து பேலஸுக்கு தான் போகணும், அவர் பேலஸுக்கு போகிறது அப்படி டெம்பிளுக்கு போகிறார், தேவாலயத்துக்கு போகிறார். அந்த தேவாலயத்துக்கு போய் அங்கே புறா விற்கிறவர்கள், அங்கே காசு கடைக்காரர்கள், மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்க, இன்னும் ஆடு மாடுகளை வைத்திருக்கிறவர்கள்லாம் அந்த தேவாலயத்தை சுற்றி அவங்க கடை போட்டிருக்காங்க. அதனால் ஆண்டவர் போனார், கயிற்றினால் ஒரு சவுக்கை ஏற்படுத்தி எல்லாத்தையும் அடித்து துரத்தினார். புறா கூண்டுகளை கீழே தள்ளி போட்டு புறாவெல்லாம் பறக்க விட்டார். மிருகங்கள் ஆடு மாடுகளெல்லாம் துரத்தி விட்டார். இதை காசு கடைக்காரர்கள் அங்கே மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க, அந்த காசு கடைக்காரெல்லாம் அதை தட்டி போட்டார். என்னுடைய வீடு ஜப வீடு என்று அழைக்கப்படும், நீங்களோ அதை கள்ளர் குகையை ஆக்கினீர்கள் என்று அவர் அவ்விதமாக செய்யும் பொழுது ஒருவரும் எடுத்து நிற்க முடியலை. ஏனென்றால் அவர் ஆவியில் இருக்கிறார், அவர் மாம்சத்தில் இல்லை. அவர் ஆவியில் இருக்கும் பொழுது யாரும் அவரை எதிர்க்க முடியாது, பயந்துட்டாங்க. அதனால தேவாலயத்தை அவர் சுத்திகரிக்கிறார். ஏற்கனவே ஒரு தடவை சுத்திகரிச்சிருக்கிறார், ஊழிய ஆரம்பிக்கும் பொழுது யோவான் 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இப்பொழுது ஊழியத்தின் முடிவில் மறுபடியும் தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார், சுத்திகரித்து அந்த தேவாலயத்திலே உலாவினார், அதை சுற்றி பார்த்தார், அங்கே வந்த வியாதியஸ்தர்கள் எல்லாரையும் சுகமாக்கினார், குருடர்கள் முடவர்கள் எல்லாரையும் சுகமாக்கி அற்புதங்களை செய்து தீமிரு சாயங்காலம்னா பெத்தானியாவுக்கு போயிட்டார் அப்படின்னு. அந்த நாளினுடைய நிகழ்ச்சி அதுதான். இதே போல ஒரு நாளிலே காலையிலேருந்து சாயங்காலம் என்ன நடந்துச்சுங்கிறத பைபிளில் 4 சுவிசேஷங்கள் எழுதியிருக்கிறாங்க. இதனால் ஒன்று, முதலாவது நம்ம அது பிசிக்கலாக என்ன நடந்துச்சு, லிட்ரலாக என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் ஆவிக்குரிய அர்த்தத்தை புரிய முடியாது. அதனால் அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறது இதுதான் அந்த ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம 2026 வந்திருக்கோம், அது AD 32. அதனால் கிட்டத்தட்ட 2020 இயர்ஸ் ஆகிவிட்டது, இவ்வளோ 2000 இயர்ஸ் ஆகிவிட்டது. 2000 வருஷத்துக்கு பிறகு நம்ம இப்பொழுது இருக்கிறோம், 2000 வருஷத்துக்கு முன்னால் நடந்த அது இன்னைக்கு ஹிஸ்டரியாக மாறிவிட்டது. ப்ராபசி பிகம் ஹிஸ்டரி இன் ஜீசஸ் லைஃப். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே தீர்க்க தரிசனமானது அது என்ன செய்யறென்றால் சரித்திரமாக மாறி இருக்குது. இப்பொழுது நம்ம அந்த சரித்திரத்தை பார்க்கிறோம், சரித்திரத்தை பார்த்து இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை நம்ம தியானிக்கிறோம். ஏன்னா காட்ஸ் பேட்டர்ன் நெவர் ஃபெயில்ஸ். அன்னைக்கு ஒன்று செஞ்சார்னா அது இன்னைக்கும் நடக்கும். அது எப்படி நமக்கு பொருந்தும், இந்த நேரத்தில் இயேசு என்ன செய்கிறார், அந்த சம்பவத்துக்கும் இப்பொழுது நம்ம இருக்கிற நமக்கு என்ன தொடர்பு இருக்கிறங்க தான் இன்னைக்கு பிரசங்கமாக இருக்கிறது. அதனால் 400 வருஷத்துக்கு முன்னதாக சகரியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார், அது இப்பொழுது நிறைவேறுகிறது. 400 வருஷமாக அது அப்படியே இருக்குது, அந்த வார்த்தை அப்படியே இருக்குது, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். சகரியா என்ன சொல்லுகிறான், சகரியா 9:9 வாசிக்கலாம்.
சியோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார்.
சியோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்துக்கு வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். அதனால உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். உன் ராஜா, அவர் சாதாரண ஒரு ஆள் இல்லை, அவர் உன்னுடைய ராஜா. சியோன் குமாரத்தியே, நான் எலெக்டட் பீப்புள். இன்னைக்கு அவன் ஒரு எலெக்டட் பீப்புளை பார்த்து சொல்லுகிறார், நம்மளை பார்த்து சியோன் குமாரத்தி அப்படிங்கிறார். இந்த நேரத்துக்குரிய மெசேஜில் புத்தியுள்ள கனிகளாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் சியோன் குமாரத்தி. சியோன் குமாரத்தியே கெம்பீரி, ரிஜாய்ஸ் கிரேட்லி ஓ டாட்டர் ஆஃப் சயன், சவுட் ஓ டாட்டர் ஆஃப் ஜெருசலேம். நம்ம டாட்டர் ஆஃப் சயன், டாட்டர் ஆஃப் ஜெருசலேமாக இருக்கிறோம். நீ மிகவும் கலிகுரு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். கோயம்புத்தூர்ல தியோஸ் காஸ்பல் அப்படின்னு ஒரு யூடியூப் வந்து ஒருத்தர் ஓபன் பண்ணியிருக்கிறார், பெரிய ஞானி ஆட்டும் பேசுவார், அவர் இந்துலேருந்து கிறிஸ்டின் ஆகிருப்பார்னு நினைக்கிறேன். அப்படி இந்துலேருந்து கிறிஸ்டின் ஆனால் அவர் இந்துல இருந்தாலே பெட்டர்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரெட்டிப்பா நரகத்தின் மகனாக மாறிட்டார். இயேசு கிறிஸ்து எங்கே ஆகிலும் தன்னை தேவன் சொன்னாரா அப்படிங்கிறார். அதை விட அவர் இந்துவாக இருக்கிறதே பெஸ்ட். அவர் அப்படி சொல்லலை. இயேசு கிறிஸ்துவை எதுக்காக சிலுவையில் அரைஞ்சாங்க அந்த காரணம் அந்த மனுஷனுக்கு தெரியுதா? யூடியூப்பில் அவங்க 7000 பீப்புள் அவர் மெசேஜை கேட்குறாங்க. ஜனங்களுக்கு வந்து என்ன செய்யறா, அந்த மாதிரி தான் போய் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நல்ல ஒரு பிரசங்கத்தை வெளிப்பாடான செய்தியை பொதுவாக ஜனங்கள் கேட்க மாட்டாங்க. எலெக்டட் பீப்புள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் கேட்பாங்க. அதனால அவர் அந்த மாதிரி பேசுறாரு. இயேசு கிறிஸ்துவை எதுக்காக சிலுவையில் அறைஞ்சார், என்ன காரணம், என்ன அற்புதம் செய்ததுனால அல்ல, வேற எதுனாலையும் அல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, நீ மனுஷனாக இருக்க உன்னை தேவன் என்று சொல்லுகிறபடியினால நாங்கள் உன்னை வந்து தேவதூசனம் சொன்னாய் என்று உன்னை மரணாக்கினைக்கு பாத்திரராக இருக்கிறாய் என்று சிலுவையில் அறைகிறோன்னு சொன்னாங்க. அவர் தேவன் என்று தன்னை சொன்னார் என்று சொல்லுகிறாங்க. அந்த யூதர்களுக்கு இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் கூட இந்த சாபன கிறிஸ்தவனுக்கு இல்லை. அந்த மெசேஜை கேட்குறவங்களையும் ரெட்டிப்பா நரகத்தின் மகனாக்கி எல்லாத்தையும் பாதாளத்தில் கொண்டு சேர்க்கறது தான் அவருடைய ஊழியம். தௌசண்ட் தௌசண்ட் பீப்புளை கொண்டு போய் பாதாளத்தில் சேர்க்குது. அதனால பைபிள் தெரியாதவர்கள் குருடர்கள், குருடன் குருடனுக்கு வழிகாட்டினா ரெண்டு பேரும் குழியில் விழுவாங்க. பெரிய பெரிய ஞானியாட்டும் ரொம்ப பைபிள் தெரிஞ்ச மாதிரி அவர் பேசுகிறாரு, ஜனங்களும் அதை ரொம்ப அவருக்கு பைபிள் தெரிஞ்ச மாதிரி. என்னத்த பைபிளை படிக்கிறாங்க? இயேசுவை சிலுவையில் அறைஞ்சதுக்கு காரணமே நீ மனுஷனாக இருக்க உன்னை தேவன் என்று சொன்னபடியினாலே, அதனால தான் உன்னை வந்து மரணாக்கிக்கு நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லி அந்த பிரதான ஆசாரியர் சொல்லுகிறாங்க. அவர் தன்னை தேவன் என்று சொன்னார், நானே அவர் என்று விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். யோவான் 8:46, என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லுவார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவருடைய நாம நித்திய பிதா. எவ்வளோ வசனங்கள் இருக்கு, இதெல்லாம் அந்த மனுஷனுக்கு தெரியலை. இந்த ஜனங்கள் திருத்துவத்தை நம்புறாங்க. அவங்க எல்லாம் கிறிஸ்தவன் கிடையாது, திருத்துவக்காரர்கள், கிறிஸ்தவர்கள் கிடையாது. அதனால இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், அவர் எப்பொழுதும் தன்னை வந்து நான் தான் கடவுள், நான் தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினேன், நான் தான் வந்து பரலோகத்திலேருந்து இறங்கி வந்திருக்கிறேன், நீங்கள் என்ன விசுவாசிங்க அப்படின்னு அவர் டைரெக்டாக சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன நீங்கள் பைபிளில் பார்த்து கண்டுபிடிங்க, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அறியீர்களா, என்னை குறித்து சாட்சி கொடு. நீங்கள் பைபிளில் பார்க்கணும், நான் காடுங்கிறத நான் நீங்கள் பார்க்கணும். அதனால் காடுங்கிற வசனம் எங்கே என்னென்ன ப்ராபஸி இருக்குதோ, கிறிஸ்துவை பற்றி என்னென்ன ப்ராபஸி இருக்கோ அதை நான் நிறைவேற்றுறானு பாருங்க, பார்த்து நான் யாருன்னு கண்டுபிடிங்க. இன்னைக்கு அப்படி தான், வேத வாக்கியங்களை பார்த்து தான் நம்ம இயேசுவை அறிய வேண்டும். அதெல்லாம் அவர் வந்து டைரெக்டாக தன்னை வந்து நான் தான் காடு அப்படின்னு சொல்லலை. அவர் அந்த அவர் என்ன சொல்கிறாருன்னா, பைபிளை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க, அப்பொழுது என்னுடைய கிரியைகளை பாருங்க, நான் காடா காடு இல்லையான்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறார். இதெல்லாம் அந்த மனுஷங்களுக்கு தெரியல, அதான் தீர்க்கத்தரிசி செய்தியை படிக்கணும் அப்படிங்கிறது. அதனால் இப்பொழுது வேத வாக்கியத்தை நிறைவேற்றுகிறார். சகரியா 9:9 நிறைவேற்றுகிறார். அன்னைக்கு இருந்த வேதபாரர் பரிசேயர் இந்த தியோஸ் காஸ்பலை பேர் மறந்து போச்சு. அந்த தியோஸ் காஸ்பல் பொறுத்த கொடுக்குறாரு, அவரை மாதிரி வேதபாரர் பரிசேயரோடு அவர் ஐடென்டிஃபை ஆகிறார். அதனால் அவங்களும் அந்த சகரியா 9 படிச்சிருக்கிறாங்க. சகரியா புஸ்தகத்தை ரொம்ப காலமாக படிச்சிருக்கிறாங்க, அதை குறித்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. அது அவங்க கண்களுக்கு முன்னதாகவே நிறைவேறு. 400 வருஷமாக அது ப்ராபஸியாக இருக்குது, இப்போ அது நிறைவேறுது. இவங்க அதை கண்டுபிடிக்க முடியல, அதுதான் குருடர்கள். இந்த குருடன் குருடனுக்கு வழிகாட்டினா ரெண்டு பேரும் குழியில் விடுவாங்க. அது நிறைவேறுது, இயேசு கிறிஸ்துவில் அது நிறைவேறுதுங்கிறத கண்டுகிட்டாங்கன்னா அவரை காடுன்னு பிலீவ் பண்ணுவாங்க. அதனால் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும்பொழுது அவரை குறித்து எழுதியிருக்கிற எல்லா தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்றுகிறார். இதோ ஒரு கன்னியை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அங்கே பழைய ஏற்பாடில் சொல்லப்பட்டிருக்குது, இஸ்ரியின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும். அது அப்படியே வந்து வந்து கடைசியாக ஒரு கன்னிகையில் வந்து முடியுது. யோசேப்பும் தாவீதின் குடும்பத்தை சேர்ந்தவன், மரியாளும் தாவீதின் குடும்பத்தை சேர்ந்தவள். அதனால் அவர்களுக்கு அந்த தாவீதின் சந்ததியில் அது வர வேண்டும், அது கன்னிகையின் மூலமாக வர வேண்டும். அதை யாரும் பாவனை செய்ய முடியாது, அந்த வசனத்தை யாருமே நிறைவேற்ற முடியாது, இயேசு கிறிஸ்து மாத்திரம் நிறைவேற்றினார். ஆமேன். அதனால பாருங்க, இதெல்லாம் அந்த வேதபாரு பரிசேருக்கு முன்பதாக நூற்றுக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுது. பைபிள் பேட்டர்ன் நிறைவேறுது. என்னை போல ஒரு தீர்க்க தரிசியை கர்த்தர் உங்களுக்குள்ளே அனுப்புவார், நீங்க அவருக்கு செவி கொடுங்கள் என்று மோசே சொல்லியிருக்கிறான். அதனால மோசேக்கு ஆண்டவர் ரெண்டு அடையாளத்தை கொடுத்தார். அதனால அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவது வியாதிகளை சுகமாக்குது, ரெண்டாவது இதயத்தின் ரகசியத்தை அறிவது, மூணாவது ஓப்பனிங் ஆஃப் த வேர்ல்ட். ஆனால் மோசையை போல அவர் ஒரு தீக தேசியாக இருந்தார். யோசேப்பு வந்து இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டைப்பாக இருந்தான். அதே போல் தாவீது வந்து அவர் கிங் என்பதுக்கு அங்கே ஒரு பேட்டர்னாக இருக்கிறான். எல்லா பூர்வ காலங்களில் பங்கு பகங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாய் திருவணம் பற்றின தேவன் இந்த கடைசி காலத்தில் குமாரன் மூலமாக நமக்கு திருவணம் பற்றினார். அவர் குமாரனாக வந்து எல்லா வேத வாக்கியங்களையும் நிறைவே, அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்படுத்தினாங்க, இவர் தேவனை பரிபூர்ணமாய் வெளிப்படுத்தினார். பிறகு அவர் எங்கேயாவது தேவன் சொன்னார்னா அப்போ இவர் தேவன்னு விசுவாசிக்கிறது இல்லை. ஏன் பாட்டு ஏன் படிக்கிறார், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் தேவன் அப்படின்னு பாட்டு படிக்கிறான். பாட்டு ஃபுல்லாக இயேசுவே தேவன் இருக்கு. இந்த ஜனங்கள் வாயினால துதிக்கிறார்கள், இவர்கள் இருதயமோ தூரமாக இருக்கு. நியாய தீர்ப்பு நாளுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள், சபிக்கப்பட்டவர்கள், பாபிலோனிய உபதேசத்தில் இருக்காங்க, கத்தோலிக்க உபதேசத்தில் இருக்காங்க, திருத்துவக்காரர்கள், இயேசுவை தேவன் என்று அறியாதவர்கள். அன்றைக்கு வேதபாடு பரிசேர் அப்படிதான் இருந்தாங்க. அவங்க மேலே நியாய தீர்ப்பு வந்தது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். சகரியா 9:9, இதோ உன்னுடைய ராஜா உன்னிடத்துக்கு வருகிறார், சியோன் குமாரத்தையே நீ கெம்பீரி, நீ ரொம்ப சந்தோஷப்படு, உன் ராஜா உன்னிடத்துல வந்திருக்கிறார். அவர் யார், கார்பெண்டர் கிடையாது, அவர் யோசேப்பின் குமாரன் கிடையாது, அவர் வந்து காடாக இருக்கிறார், அவர் ராஜாவாக இருக்கிறார், உன்னிடத்துக்கு வந்திருக்கிறார். அதனால நீ சந்தோஷப்படு, உன்னை உனக்கு ராஜாவாக அவர் வந்திருக்கிறார் என்று அங்கே சொல்லுங்கள் என்று சொன்ன வசனம் 400 வருஷத்துக்கு முன்னதாக சொன்ன தேவனுடைய வார்த்தை நிறைவேறுது. இப்பொழுது அவர் எப்படி வருகிறார் என்று பார்க்கும் பொழுது, He descended from Mount Olives. ஒலிவ மலையிலிருந்து இறங்கி வருகிறார். அதனால் இயேசு கிறிஸ்துக்கு ஒலிவ மலை, ஒலிவ மலையிலே மறுரூபமானார். மோசஸுக்கு சீனாய் மலை, சீனாய் மலையிலே மேகத்திலே கத்தர் இறங்கினார், மோசையை சந்தித்தார், 10 கற்பனைகளும் நியாயப்பிரமாணங்களும் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துக்கு மவுண்ட் ஹாலிஸ், மோசஸுக்கு மவுண்ட் சைனாய், இன்னைக்கு நமக்கு வந்து மவுண்ட் சன்செட். ஹல்லேலூயா. சன்செட்டில் தீர்க்கதரிசி தேவன் சந்தித்தார், 7 தூதர்களோடு வந்தார், மேகஸ்தம்பமானது வந்தது. அதனால் 3 முக்கியமான நபர், மோசஸ், ஜீசஸ் கிரைஸ்ட், இங்கே நமக்கு வந்து பென்கேம்க்கு ஆண்டவர் வந்து சன்செட் மவுண்டில் 1963 February 8 முக்கியமான ஒரு நாள். அந்த நாளிலே கத்தர் இறங்கி வந்தார், அந்த மலையிலே இறங்கி வந்தார். இப்பொழுது கத்தர் ஒலிவ மலையிலேருந்து இறங்கி வருகிறார். அதுதான் வெளிப்படுத்தல் 10:1 என்ன வாசிக்கிறோம், பின்பு பலமுள்ள தூதன் ஒருவன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். The mighty angel came down from heaven. 1 Thessalonians 4:16 கத்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடைய சத்தத்தோடும், The Lord himself descended from heaven. அவர் கத்தர் தாமே இறங்கி வந்திருக்கிறார், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார், சன்செட் மவுண்டில் வந்திருக்கிறார். பாருங்க, ஒரு பைபிள் பேட்டர்ன், இதெல்லாம் பேட்டர்ன் கரெக்டாக மேட்ச் ஆகும். சாப்பிட்ற மக்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. எப்படி அந்த வேதபாரர் பரிசே இருக்கு, அவங்க காலாகாலமாக பைபிளை படிச்சிருக்காங்க, பழைய பாட படிச்சிருக்கிறாங்க, அந்த வசனம் சகரியா 9:9 அவங்க முன்னாலே நிறைவேறுது, அவங்களுக்கு அது தெரியலை. அதே போல் இன்னும் இருக்கிற பெந்தகோச பாஸ்டர்கள், சாபன போதகர்கள், காலகாலமாக பைபிள் படித்தாலும் அந்த பைபிள் படித்ததில் வெளிப்படுத்தல் 10:1-2 1 Thessalonians 4:16 இன்னைக்கு நிறைவேறிக்குது. ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். 7 seal, it is the coming of the Lord. அது வந்து அவங்க கண்களுக்கு அது மறைவாக இருக்கிறது. அவர் கிங்கா வந்திருக்கிறார். அதனால கத்தர் இந்த கடைசி காலத்தில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமீன். அவர் ராஜாவாக வந்திருக்கிறார். ஜனங்கள் வந்து இதோ அவரை நேசித்த மக்கள் வந்து குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஓசன்னா உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அவரை புகழ்ந்தார்கள். ஆனால் அருமையானவளே, கத்தர் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். நமக்கு தான் அதுதான் கிரேட்டஸ்ட் திங்காக இருக்கு. மிக பெரிய சம்பவம் என்னவென்றால் கத்தர் இறங்கி வந்திருக்கிறார். மறுபடியும் இறங்கி வந்திருக்கிறார். ஒலியமலையிலிருந்து அன்னைக்கு இறங்கி வந்தார், இன்னைக்கு சன்செட் மவுண்டனில் வந்திருக்கிறார். இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். எல்லாம் 2000 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் அவர் இறங்கி வந்திருக்கிறார். இதை நம்ம பிலீவ் பண்ணணும், மனசில் பதிக்கணும். நம்ம இன்னைக்கு கமிங் ஆஃப் த லார்ட் வந்துக்கோம். அன்றைக்கு சியோன் குமார்த்திக்கு வந்தார். இன்னைக்கு நீங்கள் சியோன் குமார்த்தியாக இருக்கிறீங்க, எலெக்டட் பீப்புளாக இருக்கிறீங்க, பிரைடாக இருக்கிறீங்க. அவர் ஸ்தாபனத்துக்கு வரல, உங்களுக்கு வந்திருக்கிறார். உங்களை ஆளுகை செய்யும்படியாக வந்திருக்கிறார். ஹெட்ஸோன் ஹெட்டு தான் நம்மளை ஆளுகை செய்யும். இந்த சரீரத்தை வந்து ஹெட்டு தான் ஆளுகை செய்யுது. ஹெட்டு வந்து சிக்னல் கொடுக்குது, அது ஒவ்வொரு பாடியின் உறுப்புகளை இயங்குது. அதே போல் இன்றைக்கி ஹெட்டு வந்திருக்கிறது, நம்ம பாடியாக இருக்கிறோம். ஹெட் அண்ட் பாடி யுனைடெட், இன்விசிபிள் யூனியனில் இருக்கும். அவர் நம்முடைய ராஜா, அவர் நம்முடைய ஹெட்டாக இருக்கிறார். ஹெட் அண்ட் பாடி யுனைடெட் டுகெதர். வார்த்தையும் நம்ம சோலும் இணைக்கப்பட்டிருக்குது. அவர் இன்னைக்கு நம்மளை ஆளுகை செய்கிறார், நம்மை கைட் பண்ணுகிறார். ஆண்டவரே, என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாது, எனக்கு வாழ தெரியாது, என்னால் இந்த ஆவிக்குரிய ஜீவன் செய்ய முடியாது, எனக்கு உதவி செய்யணும்னா உங்களை அவர் லீட் பண்ணுவார். உங்களை நீங்களே லீட் பண்ணாதபடி உங்களை ஆண்டவர் உங்களை லீட் பண்ண வேண்டும், ஆவியானவர் நடத்த வேண்டும். மேலும் அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள், அவர் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார். ரோமர் 8:14 வாசிக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் அப்படி தான் நினைப்பான். நீங்கள் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய பிரமாக இருக்கிறீங்கன்னு உங்கள் லைஃபை சாட்சி கொடுக்கும். நான் அப்படி ஆசைப்படுகிறேன், அதை ஆண்டவர்கிட்ட ஜபத்தில் தெரிவிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். அதனால் ஹெட் வந்திருக்கிறது, ஹெட்ஸோன் வந்திருக்கிறது, நம்ம அதோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். அது என்ன சென்றால் இன்னைக்கு நம்மோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த கமிங் ஆஃப் த லார்ட் 7 சீலாக இருக்கிறது. அதனால் அருமையானவர்களே, அன்றைக்கு அவர் இறங்கி வந்தார். எதற்காக இறங்கி வந்தார் என்று நம்ம கவனிக்கும் பொழுது, அவர் வந்து பர்ச்சேசிங் ஒர்க் செய்யும்படியாக வந்திருக்கிறார். அது அவருடைய ஊழியத்தினுடைய கடைசி பகுதி. We are seeing it is the end of the ministry of the Son of Man. மனுஷகுமாருடைய ஊழியத்தினுடைய கடைசி பகுதி. முதலாம் வருஷத்தில் வரல, ஊழியத்தை ஆரம்பித்து முதலாம் வருஷத்தில் அவர் பவனியாக வரல, 2 வருஷத்துலேயும் வரல, 3 வருஷத்துலேயும் வரல. இப்போ இன்னும் 6 இருக்கு. அந்த கடைசி நேரத்தில் தான் அவர் வந்து ராஜாவாக பவனி வருகிறார். அது ஒரு ஜங்ஷன் ஆஃப் டைமாக இருக்கிறது. அவருக்கு எல்லா தீர்க்க தரிசனமும் தெரியும். ஹீ நியூ எக்ஸாக்ட்லி வேர் த கால்ட் வாஸ், அந்த கழுத குட்டி எங்கே இருக்குன்னு தெரியும். இப்பொழுது என்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும் என்று தெரியும். இப்பொழுது சகரியா 9:9 நிறைவேற வேண்டும். அதை நிறைவேற்றுவதே அவருடைய ஜாப்பாக இருக்கு. நம்ம விசுவாசிக்கணும், அவர் நிறைவேற்றுவார். அதனால் இப்பொழுது சகரியா 9:9 நிறைவேற வேண்டும். இந்த வேதபாரர் பரிசேயருக்கு அது தெரியலை, அந்த சீசர்களுக்கு அது தெரியலை, யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் தன்னை குறித்து எழுதியிருக்கிற வேத வாக்கியம் நிறைவேற வேண்டிய வேலை இது தான். அதனால் ஒரு கழுதையை அவர் அங்கே கழுதையை கொண்டு வந்து அதன் மேல் ஏறி பவனி செல்லுகிறார். We are seeing it is the end of the ministry of the Son of Man. Son of Man is on the Mount Olives. அவர் மவுண்ட் ஆலிஸ்லேருந்து இறங்கி வருகிறார். அந்த பெத்பேகே பெத்தானியா என்ற கிராமம் வரும்பொழுது தம்முடைய சீசரில் 2 பேரை பார்த்து, உங்களுக்கு எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதையும் அந்த குட்டியும் கட்டி இருக்கும், அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியுது இது சகரியா 9:9 நிறைவேற வேண்டிய நேரம். ஆமென். இது எண்ட் ஆஃப் ஹிஸ் மினிஸ்ட்ரி. அல்ல, மவுண்ட் ஆலிவ்ஸ்லேருந்து இறங்கி வந்து அவர் வந்து கிதரோன் வேலியை தாண்டி இப்பொழுது எருசலேமுக்குள்ள பிரவேசிக்கிறார். அல்ல, இது வந்து என்ன நேரம் என்றால், எதற்காக அவரை பிரவேசிக்கிறார் என்றால், பர்ச்சேசிங் ஒர்க் செய்வதற்காக. அவர் நம்மை விலைக்கிரயமாக கொள்ள வேண்டும். ஆமீன். ரெடெம்ஷன்ல 3 பகுதி இருக்கிறது. முதலாவது பர்ச்சேசிங் ஒர்க், ரெண்டாவது மெடிட்டரோரியல் ஒர்க், மூணாவது அங்கே கிளைமிங் ஒர்க். அவர் மாம்சத்திலே வந்து அவர் பர்ச்சேசிங் ஒர்க் செய்கிறார். கல்வாரியிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை விலைக்கிரயமாக வாங்கிவிட்டார். அதற்காக தான் அவர் வந்திருக்கிறார். அதுக்கு பிறகு 7 சபை காலங்களாக அவர் மெடிட்டரோரியல் ஒர்க் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், இன்டர்செஷன், ரெடெம்ஷன், அதன் பின் இன்டர்செஷன், ரெடெம்ஷன், ஜட்ஜ்மெண்ட்னு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். 1000 பேருக்கு மேலே அதை கேட்டிருக்கிறாங்க. முக்கியமான செய்தி அதனால் ரெடெம்ஷன். அவர் வந்து மீட்பின் கரையத்தை செலுத்தும்படியாக அவர் இறங்கி வந்தார். அவர் பர்ச்சேசிங் ஒர்க் செய்யும்படியாக வந்தார். தம்முடைய இரத்தத்தினாலே நம்மளை விலைக்கிரயமாக கொள்ளும்படியாக வந்தார். ஒரு மணவாட்டியை, பர்ச்சேசிங் த பிரைடு, மணவாட்டியை அவர் விலைக்கிரயமாய் கொள்ளும்படியாக வந்தார். பிறகு 7 சபை காலங்களாக அவர் மெடிட்டரேனியல் ஒர்க் செய்கிறார், மத்தியஸ்த ஊழியத்தை செய்கிறார். இப்பொழுது இதன் முடிவு காலத்தில், இந்த 7 சபை முடியும் நேரத்தில், கடைசி நேரத்தில், 1963 அவர் மறுபடியும் இறங்கி வருகிறார். சீனாய் மலையிலையும் மேகத்தை பார்க்குறோம், ஒலிவ மலையிலையும் மேகத்தை பார்க்குறோம். ஒரு மேகமானது அவரை நிழலிட்டது. இப்போ வந்து சன்செட் மவுண்டன்லையும் மேகத்தில் பார்க்குறோம், மேகத்தில் இறங்குறார். அவர் மேகத்திலே வந்தார். அதெல்லாம் 3 முக்கியமான காரியம். அதெல்லாம் முதல்ல பர்ச்சேசிங் ஒர்க்கு, ரெண்டாவது மெடிட்டரோரியல் ஒர்க்கு, மூணாவது கிளைமிங் ஒர்க். இப்பொழுது உங்களையும் என்னையும் கிளைம் பண்ண வந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் கிளைம் பண்ணி உரிமை பாராட்டி உங்களை அழைத்து உங்களை மேலே கொண்டு போகிறதுக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது நம் மத்தியிலே கர்த்தருடைய தூதனாக இருக்கிறார். காட் இன் தியோபனி, காட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹோலி கோஸ்ட். அவர் வந்து நமக்கு ஒரு அனாயிண்டிங் கொடுத்துருக்கிறார், ஈகிள் அனாயிண்டிங் கொடுத்துருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் அவர் அங்கே உலகமெங்கிலும் சில ஜனங்களிலும் ஜாதிகளிலிருந்து இன்னும் யார் யார் வரணுமோ அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கிறார். இதுதான் வந்து பிரசங்கன்னா இதுதான். இப்படி பிரசங்கம் பண்ணாத பிரசங்கியாளருடைய சபைக்கு போகக்கூடாது, அது மீட்பை ஏற்படுத்தாது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்க இந்த என்டைம் ப்ரீச்சர்ஸ் கிடையாது. அவங்கெல்லாம் பிலீவர்ஸாக இருக்கிறது நல்லது. அவங்கள ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கலை. அங்கே தேவ ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் தேவ ரகசியம். அதனால் அவர் இறங்கி வந்திருக்கிறார். சன்செட் மவுண்டனில் 7 தூதர்களோடு இறங்கி வந்திருக்கிறார். இப்பொழுது ஒரு ஜனத்தை அவர் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கார். எதுக்காக? மேலே கொண்டு செல்வதற்காக. அவங்களுக்கு சரீரம் மீட்பாகிய புத்திர சுவீகாரத்தை கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து, இது வந்து எண்ட் ஆஃப் த 7 சர்ச் ஏஜஸ். இது எண்ட் ஆஃப் த லவோடிஷியன் சர்ச். லவோதிக்கா சபையின் முடிவில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். இப்போ நம்மளை வந்து அவர் கொண்டு வந்து நம்மளை எட்டர்னல் சர்ச் ஏஜ் கொண்டு சென்றிருக்கிறார். அதை பிரைட் ஏஜ்ன்னு சொல்லலாம், அல்லது எட்டர்னல் சர்ச் ஏஜ். நம்ம லவோதிக்காலிருந்து எட்டர்னல் சர்ச் ஏஜ் வந்திருக்கிறோம். லவோதிக்காலிருந்து நம்ம பிரைட் ஏஜுக்கு வந்திருக்கிறோம். அவர் இறங்கி வந்து நம்மளை அங்கே கொண்டு வந்திருக்கிறார். லவோதிக்காலிருந்து விடுதலை பெற்று நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அதனால அது பர்ச்சேசிங் ஒர்க்குக்காக அவர் AD 32 வந்தார். இன்னைக்கு AD 2026 நம்ம வந்திருக்கிறோம். அவர் 1963 February 28 எதுக்காக இறங்கி வந்தார்? கிளைமிங் ஒர்க் செய்வதற்காக. அது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அங்கே ஆஃப் இஸ் கம்மிங். இது வந்து தேர்ட் ஃபேஸாக இருக்கு. அதனால் அருமையானவர்களே, ஊழிய அந்த கர்த்தருடைய வருகை 3 கட்டமாக இருக்குது. சவுண்ட் வாய்ஸ் ஃப்ரம் சவுட் வந்து பென்கா மூலமாக செய்தி உலகம் எங்கிலும் போகிறது. ரெண்டாவது மணவாட்டி மூலமாக அது போகிறது. ஐ வில் ரைட் தி ஸ்டெயில் ஒன்ஸ் மோர், இன்னும் ஒரு திசை இந்த வழியாக நான் பிரயாணம் பண்ணுவேன். நம்ம ட்ரம்புக்காக காத்திருக்கிறோம். கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் மேலே போயிடும். கண்ணிமை பொழுதில் மேலே போயிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதுக்காக தான் நம்ம சர்ச்சைக்கு வரோம், அதுக்கு தான் கல்வாரி டேபர்நாக்களுக்கு வரோம். அப்பொழுது நம்முடைய பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடும். நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்வளோ பெரிய அற்புதமானாலும் அது நடக்கும். நம்ம பாடி எவ்வளோ பாதிக்கப்பட்டாலும் அது சரியாயிரும். நம்முடைய பிள்ளைகளுடைய பாடி எவ்வளோ பாதிக்கப்பட்டாலும் எல்லாம் நார்மலாக மாறிடும். நமக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்காது. ஆனால் அதுக்கு வரணும்னா நீங்கள் முதலாவது நீ பேர்த் அடையணும். அதன் பின்பு வேர்ட் இமேஜ் அடையணும். அதன் பின்பு நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? இன்விசிபிள் யூனியன், இந்த தலைக்கலோடு ஐக்கியப்படணும். அதுக்கு பிறகு டைரக்டாக நம்ம இணைக்கப்படுவோம். இங்கே வேர்ட் இமேஜே வரல. ஒருத்தருக்குடைய ஸ்வாவத்தை பற்றி சொன்னால், உங்கள் ஸ்வாவம் சரியில்லைன்னு சொன்னால் கோவப்படுறாங்க. அவங்க முகத்தை வித்தியாசமாக, முகநாடி வேறுபடுது, அதெல்லாம் திருந்தாத ஸ்வாவம். முகநாடி வேறுபடுவது, காயினுக்கு முகநாடி வேறுபட்டது. அதே போல் முகநாடி வேறுபடுவது. சிலர் கை கொடுக்க மாட்டாங்க, கை வந்து அப்படி ஒரு மாதிரி அலட்சியமாக கொடுப்பாங்க. அதெல்லாம் புத்தி, நல்ல புத்தி இல்லை. நல்ல புத்தி இல்லாமல் ரேப்சரில் போக முடியாது. இந்த மாதிரி புத்தியை வச்சுக்கிட்டு ரேப்சரில் போக முடியாது. முதல்ல அதை நினச்சி நாங்களுடைய புத்தியை அங்கே கண்டுபிடிக்கணும். நம்ம புத்தி இந்த மாதிரி இருக்குது, இதை திருத்திக்கிடணும்னு நினச்சா தான் ரேப்சரில் போக முடியும். அல்லது நீங்கள் ஓடின ஓட்டெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார், உங்களை மேலே கொண்டு போக வந்திருக்கிறார், உங்கள் ராஜா வந்திருக்கிறார், சியோன் குமார்த்தீண்டத்தில் வந்திருக்கிறார். அவர் சாபனத்துக்கு வரல, அவர் சிஎஸ்எஸ் சர்ச்சுக்கோ ரோமன் கத்தோலிக் சர்ச்சுக்கோ போகலை, உங்கள்கிட்ட வந்திருக்கிறார், சியோன் குமார்த்திட்ட வந்திருக்கிறார், எர்சலேம் குமார்த்திட்ட வந்திருக்கிறார். நீ கெம்பீரி, நீ சந்தோஷப்படு. இந்த வேர்ட் இமேஜ் அடைய வேண்டும், மறுரூபமாக வேண்டும். நம்ம பழைய ஸ்வாவங்கள், ஜென்ம ஸ்வாவங்களை வச்சுக்கிட்டு நம்ம அங்கே போக முடியாது. இதெல்லாம் இப்ப சேஞ்ச் ஆக வேண்டிய நேரம். நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகும். நம்ம சோல் மறுரூபமான தான் சரீரம் மறுரூபமாகும். அல்லது ஓடின ஓட்டெல்லாம் வேஸ்டா போயிடும், பட்ட பிரயாசம்லாம் வேஸ்டா போயிடும். அதனால நம்ம எதுக்காக வந்திருக்கிறார்? ஒரு ஜனத்தை மேலே கொண்டு செல்வதற்காக. அவங்க யாரு? சியோன் குமாரதி. சகரியா 400 வருஷத்துக்கு முன்னால சொன்னான், இப்ப நிறைவேறுது. ஒரு கூட்டமான ஜனங்கள் அதை பார்க்கிறாங்க, மற்றவங்க அவங்க கிரிட்டிசைசிங் பண்றாங்க. அதனால அருமையானவர்களே, இந்த அவர் எதுக்காக இறங்கி வந்திருக்கிறார் என்பதை நம்ம அறிய வேண்டும். அதனால இயேசு கிறிஸ்து வார்த்தையை நிறைவேற்றும்படியாக வந்திருக்கிறார். அவர் டிசன்டட் ஃப்ரம் த மவுண்ட் ஆலிவ்ஸ், ஃபுல்ஃபில்லிங் த ப்ராபசி, தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றுகிறார். அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் இறங்கி வருகிறார் என்று சியோன் குமார்த்தைக்கு சொல்லுங்கள், அது நிறைவேறுகிறது. நான் முதல்ல ஜீசஸ் கிரைஸ்டை பற்றி சொல்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் 5 கேரக்டர் இருக்குது. முதல் கேரக்டர் ஜீசஸ் கிரைஸ்ட், இப்போ அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவர் வரிசையாக சொல்கிறத கவனிங்க, மனசில் பதியறதுக்காக சொல்கிறேன். சர்ச்சை விட்டு போச்சாலும் உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கணும். சிம்பிளைஸ் பண்ணி சொல்லுகிறேன். அவர் போயிட்டு தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். அந்த பவனி கடைசியில் தேவாலயத்தில் போய் முடியுது. அது வந்து பேலஸில் போய் முடியலை. இவங்க எல்லாருமே அவரை பேலஸ் கொண்டு செல்லணும். பிலாத்துவை இறக்கிட்டு அவரை கொண்டு வரணும். ஏறோது பிலாத்து எல்லாரையுமே இறக்கிட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் ராஜா பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவருடைய பவனி எங்கே போகுது? தேவாலயத்துக்கு போகுது, ஸ்பிரிச்சுவல் பேலஸுக்கு போகுது. தேவன் வாசமாயிருக்கிற அங்கே போகுது. அந்த பேலஸுக்கு அங்கே போகும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த பேலஸ், அந்த டெம்பிளை சுத்திகரிக்கிறார்.
என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர்கூவை ஆக்கினீர்கள் என்றார்.
ஏதோ இயேசு கிறிஸ்து செய்யறது, அன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்தாருங்கிறதான் சொல்றேன். அவர் தேவாலயத்துக்கு நேரம் அந்த பவனி வந்து தேவாலயத்துல போய் முடியுது. மவுண்ட் ஆலிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு தேவாலயத்தில் போய் முடியுது. இப்போ தேவாலயத்தில் முடிஞ்ச பிறகு அவர் என்ன செய்கிறார் என்றால், அங்கே வந்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி கர்த்தருக்கு பலி செலுத்தணும். அவன் வந்து அரப் கண்ட்ரீஸ்லேருந்து வர்றான் அல்லது வேற ஒரு நாட்டிலேருந்து வர்றான், அதனால அங்கே ஆடு மாடை போய் வாங்கிட்டு இருக்க முடியாது. பக்கத்திலே இருந்தால் வாங்கிடலாம். இதனால் ஆடு மாடு விற்கிறாங்க. பணக்காரன் மாட்டை பலி செலுத்துவான், காளையை பலி செலுத்துவான், நடுத்தரமானவன் ஆட்டை பலி செலுத்துவான், ஏழைகள் வந்து புறாவை பலி செலுத்துவாங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பக்கத்திலே இருக்குது. வேத பிரதான ஆசாரியர்கள் பக்கத்திலேயே அவங்க அவங்களுக்கிட்ட கமிஷன் வாங்கிட்டு வாடகைக்கு விட்டுருக்கிறாங்க, பணம் சம்பாதிப்பதுக்காக. தேவாலயத்துக்காக நாங்கள் செய்கிறோம், தேவாலயத்துக்கு வருமானத்தை ஏற்படுத்துறதுக்காக. அவங்க தூரத்துலேருந்து வர்றவங்கெல்லாம் எங்கே போய் ஆடு மாடை வாங்குவாங்க? ஏழைகள் வந்து ரெண்டு புறா குஞ்சை வாங்கணும். இதெல்லாம் எல்லாம் புறா வச்சுருக்க, புறா விற்கிறவன் அங்கே கூட்டில் அடைச்சி வச்சுருக்கிறான். அதனால் இவங்க காசை கொடுத்து புறாவை வாங்கி அங்கே பலி செலுத்தலாம். ஏசு கிறிஸ்து அங்கே குழந்தைய பிரதிஷ்டை பண்ணுறக்கு புறா குஞ்சை தான் பலி செலுத்துனாங்க. ஏன்னா அவங்க ஏழைகள். இங்கே மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. தேவாலயத்தினுடைய பரிபாலனை பண்ணுறதுக்காக, சபையினுடைய தேவைக்காக எல்லாரும் அரைச்சேக்கல் கொடுக்கணும். பணக்காரலாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் எல்லாரும் அரைச்சேக்கல் வெள்ளியை கொடுக்கணும். இதனால் அவங்க வேறு வேறு நாட்டிலேருந்து வர்றாங்க. வரும்பொழுது அவங்க பணம் வேறு வேறு பணம் இருக்கும். அந்த பணத்தை கொண்டு வந்து இங்கே கொடுக்க முடியாது. இங்கே யூத பணத்தின்படி அரைச்சேக்கல் கொடுக்கணும். அதனால் அவங்க அவங்க பணத்தை கொண்டு வந்து இங்கே பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இதுக்காக காசு கடைக்காரங்க கொஞ்சம் கமிஷன் வாங்கிட்டு அவன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவான். இல்லை காசு கடைக்காரங்க டேபிளை வச்சு அவங்க பணத்தை அடுக்கி வச்சிருக்கிறாங்க. அவங்க அவங்க பணத்தை கொடுத்தா இவங்க இந்த பணத்தை கொடுத்து அவங்க தேவாலயத்தில் போய் அதை கட்டிடுவாங்க. மணி சேஞ்சர்ஸ் அங்கே இருக்கிறாங்க. ஜீசஸ் வென்ட் டு த டெம்பிள் ஆஃப் காட் அண்ட் காஸ்ட் அவுட் ஆல் ஆஃப் தம் தட் சோல்ட் அண்ட் பாட் இன் த டெம்பிள் அண்ட் ஓவர் த்ரூ த டேபிள்ஸ் ஆஃப் த மணி சேஞ்சர்ஸ் டேபிள்ஸ் ஆஃப் த மணி சேஞ்சர்ஸ். அதனால அவங்க பணத்தை வச்சிருக்கிறாங்க. அண்ட் சீட்ஸ் ஆஃப் தம் தட் சோல்ட் டவுஸ். இதோ புறாக்களை விற்கிறவங்க அங்க பக்கத்திலே கூட்டு வச்சு அதெல்லாம் புறாவை அடைச்சி அடைச்சி வச்சிருக்கிறான். அதனால காசு கொடுத்தா உடனே ரெண்டு புறாவை தூக்கி கொடுப்பான். இப்படி பெரிய பிசினஸ் நடக்குது. ஆண்டவர் எல்லாத்தையுமே வந்து அந்த புறாவை வந்து திறந்து பறக்க விடுறாரு. ஆடு மாடுகளை துரத்தி விடுறாரு. நீங்க போங்கன்னு துரத்தி விடுறாரு. இடையே அந்த மணி சேஞ்சஸ், அந்த புறா விற்கிறவங்க, ஆடு மாடு விற்கிறவங்க எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு அவர் என்ன சொல்லுகிறார், என்னுடைய வீடு 13 வாசிக்க,
என்னுடைய வீடு ஜப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளருக்கு போய் ஆக்கினீர்கள் என்றார்.
It is written, my house shall be called the house of prayer, but he have made it a den of thieves. நீங்க வந்து இதை கள்ளர் குகையாக மாற்றி இருக்கிறீர்கள் என்று கடிந்து கொள்ளும் பொழுது ஒருத்தனும் எதிர்த்து நிக்கல. அவர் ஆவியில இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஆவியில இருந்தா உங்களை யாரும் ஒருத்தரும் எதிர்த்து ஜெயிக்க முடியாது. நீங்க அவங்கள ஜெயிப்பீங்களே ஒழிய அவங்க உங்களை ஜெயிக்க முடியாது. ஏன்னா நீங்க ஆவியில இருக்கிறீங்க, நீங்க பரிசுத்தாய் பெற்றிருக்கிறீங்க. உங்களை ஜெயிக்க முடியாது. மாம்சத்துக்கு உட்பட்டவன் உங்களை ஜெயிக்க முடியாது. One man with God is majority. உலகத்தில் இருக்கிற காட்டில் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நீ உயிரோடு இருக்கும் அளவும் ஒருவன் உனக்குன்பாக ஏற்று நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கொடுப்பேன். வேதப்பாரு பரிசேயர் இப்போ இயேசுக்கு சுட்டா ஒன்றுமே செய்ய முடியல. அவர் எல்லாத்தையும் துரத்திட்டார். அந்த பிஸ்னஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டார். இப்போ இந்த பென்கம் உடைய செய்தியை நான் படித்தேன். படிக்கும் பொழுது 61 வருஷம் 1 மாதம் 22 கொடுத்த செய்தி அதில் என்ன சொல்லுகிறார் என்றால், 36 பேராகிராஃபில், That eagle is bird, quite a bird up in Cincinnati, Cincinnati Zoo. Cincinnati Zoo, அங்க நம்ம வண்டலூர் ஸூ இருக்குல்ல, அதே போல சின்சினாட்டி அமெரிக்காவில் சின்சினாட்டிங்கிற இடத்துல ஒரு ஸூ இருக்கு. அங்கே ஸூவில் போகும்பொழுது அந்த பறவைகளெல்லாம் கூட்டில் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. அதை ஒரு ஈகிளை அடைச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் பிரதர் பென்காம் வந்து அதை பார்த்து ரொம்ப வேதனைப்படுறேன். ஐ ஃபீல் ஸோ சாரி ஃபார் ஐ லவ் வைல்ட் லைஃப். நான் வந்து இந்த காட்டு பறவைகளை நேசிக்கிறேன், அதனால் அதை கூண்டில் அடைச்சி வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஐ ஹேட் டு சி எனி திங் இன் பிரிஷன், எனி திங் பட் எ பிரிஷன் ஹவுஸ். ஒரு வந்து சிறையில் அடைச்ச மாதிரி அந்த பறவைகளை அடைச்சி வச்சிருக்கிறது, ஷூவில் அடைச்சி வச்சுக்கிறது, இதை பார்த்து நான் ரொம்ப வேதனைப்பட்டேங்கிறார். அது ஒரு பரிதாபமான நிலையில் அந்த பறவைகள்லாம் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், தென் ஐ திங்க், அவர் யோசிக்கிறார், இஃப் ஐ ஜஸ்ட் ஹேட் த மணி, என்கிட்ட நிறைய பணம் இருந்துச்சுன்னா, ஐ பை தம் ஆல், அந்த பறவைகளெல்லாம் நான் காசு கொடுத்து வாங்கி, ஆல் டேக் தம் பேக் டு தேர் ஹோம்லேண்ட், நீங்கள் உங்கள் இடத்துக்கு போங்கன்னு சொல்லி நான் எல்லாத்தையும் அதெல்லாம் விடுவிச்சிருவேன். அண்ட் டேன் இட் லூஸ், அதை வந்து பறக்க விட்டுருவேன். கோ ஆன் நவ், ரன் அஸ் ஹார்ட் அஸ் யூ கேன், நீங்கள் எவ்வளோ வேகமாக ஓட முடியுமோ ஓடுங்க, கெட்டதே நீங்கள் போங்க அப்படின்னு எல்லாத்தையும் நான் விடுதலையாக்கி விட்டுருவேன் அப்படிங்கிறார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? இயேசு கிறிஸ்துக்கும் அது பிடிக்கலை, அந்த கூண்டில் அடைச்சி வச்சுக்கிட்டு அதை சேல்ஸ் பண்ணுறது அவருக்கும் பிடிக்கலை. அல்ல, பறவைகளை கூண்டில் அடைக்கிறது இயேசு கிறிஸ்துக்கு பிடிக்கலை, பிரதர் பென்காம் பிடிக்கலை, எனக்கும் அது பிடிக்கலை. புறாவை வந்து கூட்டில் அடைச்சி வைக்கக்கூடாது, எந்த பறவையும் கூட்டில் அடைச்சி வைக்கக்கூடாது, லவ் பேர்ட்ஸை கூட்டில் அடைச்சி வைக்கக்கூடாது. எந்த பறவைகளையும் கூண்டில் வச்சு அடைச்சி வைப்பது ஆண்டவருக்கு பிரியமல்ல, அதெல்லாம் ஃப்ரீடமாக போகணும். இப்போ பென்காம், எனக்கு காசு இருந்தால் அந்த ஷூவில் அந்த காசை கொடுத்து நான் வந்து அதை விடுவிச்சிருவேங்கிறார். அதுக்காக அவர் காசு கொடுக்க கூட ரெடியாக இருக்கிறார். அது விடுதலையாகணும் தான் அவருக்கு விருப்பம். அதெல்லாம் இயேசு கிறிஸ்து வருகிறார், என்ன செய்து அந்த புறாவெல்லாம் பறக்க விடுறார். இந்த கூண்டில் அடைச்சி வைக்கக்கூடாது, இதை அடைச்சி வச்சு சேல்ஸ் பண்ணுறது அது இயேசு கிறிஸ்துக்கு பிரியமல்ல. மணி சேஞ்சிங் பண்ணுறது, பணத்தை சிலர் வட்டிக்கு விடுவாங்க, பணத்தை வட்டிக்கு விடுவது சரியா? சங்கீதம் 15 வாசித்து பாருங்க, தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுக்குறவன் பரலோராஜ்யம் போக முடியாதுன்னு சொல்லியிருக்கு. பேங்கில் நம்ம போடுறோம், அதை பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் தனிப்பட்ட பிராரமாக வட்டிக்கு பணத்தை கொடுக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் வட்டிக்கு பணத்தை கொடுக்கக்கூடாது, அப்படி ஆனாலும் பரலோராஜ்யம் போக முடியாது. ஆனாலும் ஆண்டவர் மணி சேஞ்சஸ் விரோதிக்கிறார், அது சரியில்லை. அவங்க கமிஷன் வாங்கிக்கிட்டு பணத்தை இது பண்ணுறாங்க, அதெல்லாம் தட்டி போடுறார், காசெல்லாம் தட்டி போடுறார், அந்த டேபிள்லாம் கவிழ்த்து போடுறார், தேவாலயத்தை அவர் சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது ஒரு முறை சுத்திகரிக்கிறார், யோவான் 2 ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அவர் தேவாலயத்தை வந்து சுத்திகரித்தார். என்னுடைய வீடு ஜப வீடாயிருக்கிறது, நீங்கள் அதை கள்ளர் குகையாக மாற்றினீர்கள். அங்கே முதலாவது சுத்திகரிக்கிறார். இது ஊழியத்தினுடைய கடைசி பகுதி. இன்னும் ஒரு வாரத்தில் அவர் சிலுவையில் மறிக்க போறார், அப்பொழுது சுத்திகரிக்கிறார். அதே போல தான் இயேசு கிறிஸ்து 2 சுத்திகரிக்கிறது. முதல்ல அப்போஸ்தல நடவடிக்கைகள், அப்போஸ்தல நடவடிக்கைகளில் அங்கே ஆண்டவர் சுத்திகரித்தார். அனனியா சப்பீராள் வந்து நிலத்தை உலகு தானா விற்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, உலகு தான் விற்றோம், நாங்கள் செத்து உடனே செத்து போயிடு. சப்பீராள் செத்து போனா, ஏதோ அனனியா செத்து போயினான். அவன்கிட்ட கேட்குறான், இவ்வளவுக்கு தான் விற்றீங்களா, பர்சுத்தாவிட்ட எப்படி நீங்கள் போய் சொல்லுவீங்க, உடனே செத்தாங்க. அதனால் ஒருத்தரும் அங்கே சேரக்கு துணியலை. அப்போஸ்தலருடைய காலத்தில் சபையில் சேர்வதுக்கு துணியலை. அதனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் இருந்துச்சு. அந்த அப்போஸ்தல காலத்தில் சபையானது பரிசுத்தமாக இருந்தது. ஆண்டவர் அந்த சபையை சுத்திகரித்தார். அது அல்பா பிரைடு, இப்போ ஒமேகா பிரைடுக்கு வந்திருக்கும். லவோதேக்கிய சபைக்கு பிறகு ஒமேகா பிரைடு, ஊழியத்தினுடைய கடைசி பகுதி. அது முதல் பகுதி அப்போஸ்தல நடவடிக்கைகள். இப்பொழுது கடைசி பகுதி. இப்பொழுது இந்த மெசேஜில் வந்து சும்மா சேர்ந்துகிட முடியாது. எல்லாரும் சும்மா சேர்ந்துக்கலான்னு நினைக்கிறாங்க. அப்படிதான் எல்லா இடத்துலையும் நடக்குது. உங்களை நான் பார்க்க முடியாது, எல்லாரையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஆனால் இவ்வளோ நாள் எப்படி இருந்தாலும் வர வர திருந்தணும், வர வர மோசமாக போகக்கூடாது. சிலருக்கு மனச்சாட்சி கூட இருக்காது, அப்படி கூட ஜெபிப்பாங்க. ஒரு அவிசுவாசி இந்துக்காரனுக்கு மனச்சாட்சியாக இருக்கும். இங்கே வார்த்தையில் வந்துட்டு மனச்சாட்சி இல்லாமல் ஜீவிக்கிறவங்க எப்படி, எவ்வளோ இதாக இருக்கு. கொஞ்சம் மனச்சாட்சியாவது வேண்டாமா? அவ்விதமான மக்கள் வந்து மெசேஜில் சேர்றாங்க. இது ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். இந்த கடைசி நேரத்தில் ராப்சருக்கு முன்னதாக ஒரு சபையை சுத்திகரிக்கிறார். ஐ ஆம் த லார்ட் த சாங்டிஃபை தி, உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் நானே. நம்மளை நாமளே பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது, ஆனால் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்தா அவர் நம்மை பரிசுத்தமாக்குவார், நம்ம வந்து சுத்திகரிப்பார். அதே போல இன்னைக்கு கடைதர இல்லாத ஒரு பரிசுத்தமும் பழையற்றதுமான ஒரு சபையை தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்காக இந்த கடைசி காலத்தில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். சன்செட் மவுண்டன்ல இருந்து அவர் வந்திருக்கிறார். வந்து இப்பொழுது என்ன செய்யறார், இந்த மைட்டி ஏஞ்சல் இந்த ஒமேகா சர்ச்சை வந்து அவர் இன்னைக்கு சுத்திகரிக்கிறார். அன்னைக்கு சுத்திகரித்த மாதிரி இன்னைக்கு சுத்திகரிக்கிறார். அதன் பின்பு நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், அவர் சபையை சுத்திகரிக்கிறார், இன்றைக்கு நம்மை சுத்திகரிக்கிறார். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கேது. 2 கொரிந்தியர் 6:14 நம்ம வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 6:14 வாசிக்கலாம்.
அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்மதம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது?
சரி, இதோ நமக்கு வந்து அவிசுவாசிகளை விட்டு நம்ம பிரித்து எடுக்கப்பட வேண்டும். ஒரு என்டைம் மெசேஜில் இருக்கிறவங்க அவிசுவாசியோட பங்கேது. யாரையும் பயக்க கூடாது. நான் பக்கத்தில் இருக்க யாரையும் பகைக்கல, அன்னையிலேருந்து இந்நாள் வரைக்கும் பகைக்கல. அவங்க பகைச்சாலும் நான் பகைக்கல, ஆனால் அவங்க கூட ஃபெலோஷிப் வைக்கிறது இல்லை. ஒருத்தரையும் பகைக்கல. இந்த என் டைமில் இருக்க ப்ரீச்சர் யாரை கூட பகைக்கல, ஆனால் அவங்ககிட்ட ஃபெலோஷிப் வைக்கிறது இல்லை. நம்ம எல்லாரையும் நேசிக்கணும், ஆனால் எல்லாத்தையும் ஃபெலோஷிப் வைக்க முடியாது. இங்கே என்ன சொன்னால், ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்க சொல்லியிருக்கிறார், ஆனால் எல்லாத்தையும் ஃபெலோஷிப் வைக்க சொல்ல. அதெல்லாம் அவிஸ்வாசியை விட்டு சுத்திகரிக்கப்படும். ஆண்டவர் என்னென்றால், யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட், நீங்களே அந்த ஆலயம். இயேசு தேவாலயத்தை சுத்திகரித்தார், அதனால் நம்மளை வந்து அவர் சுத்திகரிக்கிறார். அவிஸ்வாசியை விட்டு நம்மளை சுத்திகரிக்கிறாக்கு அந்த தொடர்ந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா, நம்ம பைபிளில் என்ன வாசிக்கிறோம், அவர் தேவாலயத்தை சுத்திகரித்து அதை அந்த உலாவுகிறார், அந்த ஆலயத்துக்குள்ள உலாவுகிறார். மார்க் 11:11 வாசிக்கலாம். மார்க் 11:11
அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்திலே பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலம் ஆன போது 12 கூட பெத்தானாவுக்கு போனார்.
அவர் வந்தாரு, எல்லாத்தையும் சுத்தி காசு கடைக்காரங்க எல்லாரையுமே சரி பண்ணி எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு அதை சுத்திகரிச்சு அங்க உலாவுகிறார், தேவாலயத்திலே உலாவுகிறார். ஆண்டவர் வந்திருக்கிறார், யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட், நீங்க தான் தேவனுடைய ஆலயம். உங்களை அவர் சுத்திகரிக்கிறார், உங்களுக்குள்ள உலாவுகிறார். அதனால் நீங்கள் அவங்க நடுவிலேருந்து பிரிஞ்சு வாங்க, அசுத்தமானதை தொடாதிருங்கள். 17 2 கொரிந்தியர் 6:17-18 வாசிக்கலாம்.
ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரும் குமார்த்திகளுமாயிருப்பீர் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார்.
சரி, அதுக்கு நம்ம முந்தின வசனத்தையும் வாசிக்கும் என்றால், அவர் வந்து அவர்களுக்குள்ளே உலாவி என்று 16 போட்டு இயேசு கிறிஸ்து அங்கே உலாவுகிறார். அந்த இப்போ டெம்பிளில் உலாவுகிறார். வேத பரிசேயர் பக்கத்தில் வர முடியல, யாரும் அவரை எதிர்த்து நிற்க முடியல. இப்போ தேவாலயத்தை ஃபுல் கண்ட்ரோல் அவர் கையில் வந்துச்சு. வேத பரிசேயர் கண்ட்ரோலில் இருந்து இப்போ அவர் கையில் வந்து விட்டது. உலாவுகிறார், சாயங்காலம் வரைக்கும் தேவாலயத்தில் உலாவுகிறார். இன்னைக்கு உங்களுக்குள்ள உலாவுகிறார், உங்களுடைய ஹார்ட்டில் அவர் உலாவுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம், எனக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த மெசேஜ் வந்து உங்களை தேவனை வந்து உங்களுக்குள்ளே கொண்டு வரும். God incarnated in the bride. மனவாட்டிக்குள்ள தேவன் அவதாரம் இட்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு ஜனங்கள் மத்தியிலே வந்து வாசம் பண்ணுகிறார், ஒரு ஜனங்கள் மத்தியிலே உலாவுகிறார். அவிதமான ஜனங்களாக இருக்கிறோம். இயேசு நம்மத்திலே உலாவுகிறவராக இருக்கிறார். இதுதான் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் அன்னைக்கு செஞ்ச காரியம். உடனே அவர் சாயங்காலம் ஆனோடனே பெத்தானியா கிராமத்துக்கு போயிட்டார். அடுத்தபடியாக இந்த டாங்கியை பார்க்கணும், இந்த கழுதை. இந்த கழுதை குறித்து என்ன எழுதியிருக்குது? மார்க்கு 11:2-10 வரைக்கும் வாசிக்கிறேன். மார்க்கு 11:2-2 வாசிக்கலாம்.
உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி
மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டி. நீங்க போகும்பொழுது ஒருவனும் ஒரு காலம் ஏறியலன்னா இவர் தான் முதல்ல சவாரி செய்கிறார். இது வரைக்கும் யாருமே சவாரி செய்யல, அது மேல யாருமே உட்காரல. அந்த கழுதை குட்டி வந்து எங்க இருக்குன்னா அது வந்து அங்க கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அது இருவழி சந்தியில இருக்கு. அங்க பைபிள்ல என்ன எழுதியிருக்கிறால், அது இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருக்கிறது.
அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள்.
இதோ 4 வாசிக்கிறோம். And they went their way and found the colt tied by the door without a place where two ways met. ரெண்டு வழிகள் சந்திக்கிற இடத்துல. And they loose him. அதை வந்து அவிழ்த்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த டாங்கி வந்து நீங்களும் நானுமா இருக்கிறோம். அந்த டாங்கி எங்கே இருக்கு? அது ஒரு இடத்துல இருக்கு, அது ரெண்டு வழியில் கட்டப்பட்டிருக்கு. அதனால டூ வேஸ்ன்னு சொல்லும் பொழுது பிரதர் பென்கான் சொல்லுகிற மேன்ஸ் வே காட்ஸ் வே, மனுஷனுடைய வழி தேவனுடைய வழி, ரெண்டு வழி எப்பொழுதுமே நமக்கு முன்பாக இருக்கு. நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் ரெண்டு தாட்ஸ் வரும், இதை செய்யலாமா அதை செய்யலாமா, எப்பவுமே ரெண்டு தாட்ஸ் வரும். எது காட்ஸ் வேன்னு பாருங்க, அதை செய்யுங்க. ரெண்டு விருட்சம் இருக்குது, ஒன்று நன்மை தீமை அறிக்கிறது, ஜீவ விருட்சம். இந்த ரெண்டுக்கு மத்தியில் தான் ஆதாம் ஏவலை வச்சிருக்கிறார். நீ வந்து உன் சொந்த வழியும் தெரிந்து கொள்ளலாம், அல்ல ஜீவ விருட்சத்தையும் தெரிந்து கொள்ளலாம். சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தனாலே அவள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்திலே பங்கு பெற்றார். எல்லாரையும் அதே கண்டிஷன்லாம் வச்சிருக்காரு. ஆதாம் ஏவாளை போலதான் டூ வேஸில் இருக்கு. சகை வந்து என்ன செய்யறான் என்றால், எங்கே இருக்கிறானா, மரத்து மேலே ஏறி ரெண்டு கிளை பிரியுது, அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கானா. ரெண்டு கிளை பிரியுதுன்னா ரெண்டு வழி, ஒன்று இவனுடைய வழி, இன்னொன்று காட்ஸ் வே. இவனுடைய வழி என்னன்னா, ரெபேக்கா மனைவி வந்து இயேசு கிறிஸ்து தான் கிறிஸ்து என்று சொல்லுகிறார், இயேசு தான் ஆண்டவர்னு சொல்லும் பொழுது இவன் பிரதான ஆசாரியன்ட்ட போய் கேட்குறான். அப்படிலாம் கிடையாது, நாசரேத் ஊர்லேருந்து தீர்க்கதரிசி வர முடியாது அப்படின்னு அவர் கிறிஸ்து கிடையாதுன்னு சொல்கிறான். இதுமாதிரி பிரதான ஆசாரியன் சொல்கிறதா நம்புகிறான். சரி, இன்னைக்கு அவர் எரியோக்கு வர்றாரு, நம்ம அவரை பார்த்துட்டு இந்த அந்த மரத்தில் ஏறி அந்த இலைகளுக்குள்ள தன்னை மூடிக்கொண்டான். அவரை பார்த்துட்டு அவர் பார்க்காம நம்ம அவரை பார்த்துட்டு போயிடணும் அப்படி மறைஞ்சிருந்து பார்க்கும் பொழுது அது அவனுடைய சொந்த வழி, அப்படியே வரணும், அப்படியே ஓடிடணும். எல்லோரும் ஏன் வரிசையாக வர சொல்கிறேன், பாஸ்டருக்கு அப்போ தான் தெரியும் நீங்கள் வந்திருக்கீங்களா வரலையான்னு தெரியும். ரெண்டாவது, மேய்ப்பனை சந்திக்கணும். ஆடு உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாக அறிந்து கொள்ளுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் நம்ம வந்து பாஸ்டரை சந்திக்கிறது கரெக்டாக ரைட்டு. ஆனால் ஃபாரின் சர்ச்சில் என்ன செய்வாங்கன்னா, பாட்டு முடிஞ்ச உடனே என்ன செய்வாங்கன்னா, அவங்க உட்கார்ந்த இடத்துலேருந்து இப்போ சுற்றி கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் கை கொடுப்பாங்க. சிலர் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் கை கொடுப்பாங்க. இதான் இதே மாதிரி தான் சில சபையில் செய்கிறாங்க. எல்லாமே ஃபாரினர்ஸை காப்பி பண்ணுறது. பைபிள் அப்படி செய்யணும்னு போட்டிருக்கா, அது அவங்க கல்ச்சர் செஞ்சுட்டு போகிறாங்க. நமக்கு எது சரியாக தெரியுதோ அதுதான். அதனால் அவங்க செஞ்ச மாதிரி நம்ம செய்யணும்னு யாருங்க சொல்லக்கூடாது. அது அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க, நமக்கு அது சரிப்பட்டு வராது. அதனால் பாருங்க, அது அவங்க வழி, நம்ம வழி அப்படி கிடையாது. இது ஒழுங்குங்கிறமா இருக்கு, கரெக்டாக இருக்கு. எல்லாம் ஷேக்கன் கொடுக்கணும், சிலர் ஷேக்கன் கொடுக்காமல் போவாங்க, இதெல்லாம் தப்பு. அது சபையில் ஒரு ஒழுங்கு இருக்குது, போதகரை முகத்துக்கு நேராக பார்க்கணும். மனசு அப்படி கரெக்டா இருக்கணும். மனசு கரெக்டா இல்லைன்னா பார்க்க முடியாது. அதனால எல்லாமே சபையில ஒரு ஒழுங்குல வச்சிருக்கு. எல்லாமே நல்ல ஒழுக்கம்தான். அதை யோசித்து பார்த்து தான் அதை வச்சிருக்கு. யோசித்து பார்க்காம அதை வைக்கல. அதுக்கு அதை கத்தருக்கு பிரியமான்னு பார்த்து தான் வச்சிருக்கு. அதனால நம்முடைய சொந்த வழி இருக்குது, காட்ஸ் வே இருக்கு. இவன் ஆண்டவரை பார்க்காமலே ஓடிடலாம்னு நினைச்சான். ஆனால் ஆண்டவர் நேர மரத்துக்கீழே வந்து சகைவே இறங்கிவா, உன் சொந்த வழியை விடு, இது உன்னை அப்படி இப்படி அடியாளம் இருக்கா, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வரணும். இயேசுவை முகமுகமாய் சந்தித்தான். அதுதான் அவருடைய வழி. அதனால அவர் வீட்டுக்கு அங்கே போய் வந்து அவன் பகிரங்கமாய் இப்பொழுது அறிக்கை செய்கிறான். ஆண்டவர் இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே என்று சொல்லுகிறார். அதனால இந்த கழுதையானது ரெண்டு வழியில கட்டிருக்கு. நம்ம எந்த வழியில போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கு. அந்த நேரத்தில் போயிட்டு ரெண்டு பேர் போய் அவுக்குறாங்க. ரெண்டு சீசர்கள், ரெண்டு தேவனுடைய ஊழியக்காரர்கள் வந்து அதை அவிழ்க்கிறார்கள். அவிழ்த்து இயேசுனத்திலே கொண்டு வருகிறார்கள். ஒரு காலத்தில் நம்ம அப்படி தான் இருந்தோம். எந்த வழியில் போகணும்னு நமக்கு தெரியல. ஆனால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மை கட்டவிழ்த்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நீங்கள் அதை வந்து அவிழ்த்து கொண்டு வாங்க. அப்பொழுது ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு அந்த அங்கே ஓனர் கேட்பார். மூணாம் வசனத்தை வாசிக்கலாம்.
ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இடத்திற்கு அனுப்பிவிடுவார்.
இது ஆண்டவருக்கு வேணும், ஏன் இப்படி செய்கிறீர்கள் கேட்கும் பொழுது இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொன்னான். அவன் என்ன கேட்பான்? நாவில சொல் பரவாதுக்கு முன்னதாக நம்ம என்ன சொல்லுவோம் என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். ஆமே. நீங்க பேசுறதுக்கு முன்னதாக நீங்க என்ன பேசுவீங்கன்னு அவருக்கு தெரியும். நான் பிரசங்கம் பண்ணதுக்கு முன்னதாகவே அவரு நான் என்ன பிரசங்கம் பண்ணுவேன்னு அவருக்கு தெரியும். நம்முடைய நினைவுகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகளின் தோற்றத்தை எல்லாம் அறிந்திருக்கிறார். அவர் காடா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அவங்க என்ன கேட்பாங்க? அந்த கழுதையை பார்க்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒண்ணுமே கிடையாது. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக அங்கே வெளியரங்கமாக இருக்கு. எல்லா சிருஷ்டிகளும் அவருடைய பார்வையில் அவருக்கு தெரியும். அந்த கழுது அங்கே கட்டி இருக்குன்னு தெரியும். அதை அவுக்கும் பொழுது அந்த கழுதையினுடைய ஓனர் என்ன சொல்லுவான் அதுவும் அவருக்கு தெரியும். நீங்கள் என்ன பதில் சொல்லணும்? இது ஆண்டவருக்கு வேணும். ஹல்லேலூயா. அதே போல இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு வேணும். ஹல்லேலூயா. That the Lord hath need of him. ஆண்டவருக்கு அது தேவைப்படுகிறது. உடனே அவன் வெற்றுவான். அதே போல நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு நம்ம வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கட்டவிழ்த்து கொண்டு வந்திருக்கிறார். பாவ கட்டுகள், சாபன கட்டுகள், நம்முடைய சுய நீதிகள் எல்லாத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மளை அவிழ்த்து கொண்டு வந்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு தேவ நீதியை பெற்றிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக மாறியிருக்கிறோம். ஆமேன். அதன் பின்பு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அந்த கழுதையை பார்க்கும்பொழுது ஒருவனும் ஒரு காலும் ஏறியிடாத கழுதைக்குட்டி. இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே வந்து எல்லாமே ப்ரெஷியஸாக இருக்கு. யாரும் அந்த கழுதைக்குட்டியில் ஏறல. இவர் தான் ஃபர்ஸ்டில் ஏறுறார். அவருக்கு தான் என்றைக்கும் முதன்மை ஸ்தானம் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது மரியாள் மூலமாக வந்தார். மரியாள் ஒரு கன்னிகை. கன்னிகைன்னா என்னன்னா, மனுஷனால் தொடப்படாதவள், யாராலும் தொடப்படாதவள். அவளுக்கு அவருக்கு ஒரு கன்னிகை அங்கே ரெடியாக இருந்தார். அந்த கர்ப்பம் ரெடியாக இருந்துச்சு. அதன் மூலமாக வந்தார். அதே போல் இப்போ பவனி போனோம், ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராது. அந்த கழுதைக்குட்டி அங்கே ஆயத்தமாக காத்து கிடக்கு. அது அந்த காலத்தில் பிறக்கணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதே போல் உங்களை ஒரு பேரண்ட்ஸ் மூலமாக கொண்டு வர்றார். இந்த கடைசி காலத்தில் நீங்கள் பிறக்கணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதை தேவனுடைய வார்த்தை உங்களிடத்தில் வருகிறது. நீங்கள் இங்கே இயேசுனிடத்தில் வர வேண்டும். இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுக்கு வர வேண்டும். ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அந்த கழுதை தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. அதை ஏற்ற வேளையில் பறக்க வச்சிருக்கிறார். அது ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதைக்குட்டி. அது ஏறி பழக்கமானது. நாலு பேர் அதில் சவாரி செஞ்சாங்க. இல்லை, அது ஒரு முதல்ல இயேசு கிறிஸ்து தான் அதில் வீற்றிருக்கிறார். அதே போல் ஒருவனும் ஒரு காலம் வைத்திராத கல்லறக்குழி இயேசு கிறிஸ்துக்கு ரெடியாக இருக்கு. யோசேப்பு தனக்கென்று செதுக்கி வைத்திருக்கிறான். அது பைபிள் என்ன இல்லை, ஒருவனும் ஒரு காலம் வைக்கப்பட்டிராத அந்த கல்றக்குழி அவருக்காக காத்திருக்கிறது. அவர் மறிப்பதுக்கு முன்னதாக அங்கே ஒரு கல்றக்குழி காத்திருக்குது, கல்லில் அது செஞ்சிருக்கு, செதுக்கி இருக்கிறாங்க. அந்த புது கல்லறையில் ஆண்டவரை கொண்டு அடக்கம் பண்ணுறாங்க. அவர் ராபோஜனை எடுக்கணும், அங்கே ஒரு மேலரை ஆயத்தமாக இருக்குது. கம்பள முதலானுகள் விரிக்கப்பட்டு விசாரமான மேலரை இருக்குது. ஏற்ற நேரம் வரும்பொழுது ஆண்டவர் அதை காட்சியில் கொண்டு வருகிறார். ஏற்ற நேரம் வரும்பொழுது மரியாள் வருகிறாள். ஏற்ற நேரம் வரும்பொழுது அந்த கழுதை வருது, அங்கே ஒரு மேலறை வருது, அங்கே ஒரு கல்லறை வருகிறது. எல்லாமே அவருக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. அப்படியானால் இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? அதே போல் நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. எத்தனை விசுவாசிக்கிறோம், நீங்கள் பிறந்த நாளில் இருந்து நீங்கள் வந்து சாகும் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. விசுவாசித்தா அதே மாதிரி நடக்கும். ஆண்டவர், நான் பாஸ்டர் ஆகணும்னா எனக்கு ஒரு சர்ச்சு வேணும், எனக்கு சில ஜனங்கள் வேணும், எனக்கு மெசேஜ் வரணும், எல்லாமே ஆண்டவர் முன்னுக்குட்டி ஆயத்தம் ஆக்கி வச்சிருக்காரு. எனக்கு தெரியாது, ஏற்ற வேளையில் வரும்பொழுது காட்சியில் கொண்டாரு. அதே மாதிரி தான் உங்களுக்கும், உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு ஹஸ்பண்ட் தேவைன்னா ஆண்டவர் ஏற்ற வேளையில் காட்சியில் கொண்டு வருவார். உங்களுக்கு ஒய்ஃப் தேவைன்னா ஆண்டவர் ஏற்ற வேளையில் கொண்டு வருவார். உங்களுக்கு பிள்ளைகள் தேவையா, ஏற்ற வேளையில் ஆண்டவர் கொண்டு வருவார். உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே ஏற்கனவே அது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. நாளைக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நாளைத்தனை தன்னுடலுக்காக கவலைப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இயேசுக்கு சொல்லியிருக்கார், நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசம் முடிக்கலன்னா ஜெபத்தில் கேளுங்க, அதை ஆண்டவரே எனக்கு அந்த ஃபெய்த்தை தான், என்னுடைய அவிசுவாசத்தை எடுத்து போடும், எல்லாமே எனக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கும் எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்ற வேளையில் ஆண்டவர் காட்சியில் கொண்டு வருவார். அந்த நேரம் வரும்பொழுது ஆண்டவர் காட்சியில் அந்த நேரம் வரும்பொழுது அங்கே கழுதை இருக்குன்னு சொல்கிறார், நீங்கள் அவுத்துட்டு வாங்கங்கிற. இப்பொழுது அந்த கழுதை குட்டியை கொண்டு வரும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றால், அந்த கழுதை மேலே அந்த வஸ்திரத்தை போடுகிறார். அடுத்த வசந்த 7 வாசிக்கலாம்.
அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள், அவர் அதன் மேல் ஏறி போனார்.
இது அந்த கழுதை குட்டியை கொண்டு வந்து அதன் மேல வஸ்திரங்களை போட்டார்கள், அவர் அதன் மேல ஏறி போனார். இந்த டாங்கி வந்து இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போகிறது. அதே போல இன்னைக்கு நம்ம கழுதையா இருக்கிறோம், வார்த்தையை சுமந்து கொண்டு போகிறோம். நான் ஒரு கழுதை, அவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போகிறேன். எதுக்கு நியூ ஜெருசலேமை நோக்கி, டெம்பிளை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன். அதனால அந்த கழுதை வந்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி போகும் பொழுது அதுக்கு மேலே அங்கே வஸ்திரங்களை விரிக்கிறாங்க. இதை அங்கே என்ன செய்கிறாங்கன்னா, வழியில் வந்து வஸ்திரங்களையும் சிலர் மரக்கிளைகளையும், 8 வாசிக்கலாம்.
அநேக தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள்.
சரி, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
நடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தாலே வருகிற,
கர்த்தருடைய நாமத்தாலே வருகிற, சோதரிக்கப்பட்டவர் ஓசன்னா என்று அவர்கள் புகழுகிறார். ஒரு காலம் ஏறியதாத அந்த கழுதக்குட்டி அங்கெங்கேயும் ஓடல. அது இயேசு ஏறினோடனா அமைதி ஆயிடுச்சு, அங்கெங்கேயும் இழுத்துக்கிட்டு ஓடல, அது கரெக்டாக போயிட்டு இருக்குது. இப்பொழுது அதுக்கு எவ்வளவு மரியாதை பாருங்க. அதுக்கு அது சும்மா தரையில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி வஸ்திரத்தை விரிக்கிறாங்க, மரக்கிளைகளை விரிக்கிறாங்க. ஏனென்றால் அது இயேசுவை சுமந்து கொண்டு போகுது, அது ராஜாவை சுமந்து கொண்டு போகுது. அதே போல் இன்னைக்கு தேவன் வார்த்தையாக இருக்கிறார், நீங்கள் உங்கள் ஹார்ட்டில் சுமந்து கொண்டு போகிறீங்க, போகும்பொழுது உங்களுக்கு மரியாதை மதிப்பு. நீங்கள் வார்த்தை விட்டு பின்வாங்கி போங்க, உங்களை ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க. இந்த பொண்ணு கர்த்தருடைய வார்த்தையை விட்டு பின்வாங்கி போச்சு, இந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு பின்வாங்கி போயிட்டான். ஒருத்தரும் வேலையை பண்ண மாட்டாங்க. இந்த வார்த்தையில் இருந்து சின்சியராக இருந்தால் தான் மதிப்பு. அதே போல் நான் வார்த்தையை விட்டு பின்வாங்கிட்டேன்னா எனக்கு இருக்க மதிப்பும் கெட்டு போயிடும். எல்லோரும் இயேசுவை சுமந்தால் தான் மதிப்பு. இயேசு இன்னைக்கு வார்த்தையாக இருக்கிறார், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டாக இருக்கிறார். அந்த வார்த்தையை சுமக்காமல் தூக்கி போட்டுட்டோம்னா சில நேரத்தில் அடி கூட கிடைக்கும், கழுதைக்கு அடி கூட கிடைக்கும். நல்லா ஆண்டவர் அடிப்பார். அது கழுதையை சுமக்கும் வரைக்கும் அதுக்கு மதிப்பு எல்லாரும் பாராட்டுறாங்க. ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற சோத்தரிக்கப்பட்டார். அந்த பாடலை கேட்டுக்கிட்டு காற்று ஆட்டிக்கிட்டு அது போகுது. அந்த பாடலை வந்து அது கழுத காது இப்படி இப்படிமா ஆடும். அதெல்லாம் அந்த சவுண்டு அந்த மியூசிக் எல்லாம் கேட்டுக்கிட்டு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போகுது. அதே போல் நம்ம வார்த்தையில் இருந்தால் நமக்கு சந்தோஷம், நம்ம லைஃப் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாக போகும், சந்தோஷமாக போகும், சமாதானமாக போகும். வார்த்தை விட்டு பின்வாங்கிட்டால் இருக்க சந்தோஷமும் போயிடும், இருக்க சமாதானமும் போயிடும். ஆண்டவர் நமக்கு பனிஷ்மெண்ட் வர கொடுப்பார், நியாய தீர்ப்பு வர வரும், அடி கிடைக்கும், கழுத நல்லா அடி வாங்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து சுமக்க சொல்லதுக்கு அடி கிடையாது, அது சந்தோஷமாக போயிட்டு இருக்குது. அதனால் முன்னாட பாரு பின்னாட பாரு ஓசன்னா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் என்று அந்த துதியின் சத்தத்தை கேட்டுக்கொண்டு அது போகுது. இங்கே நம்ம துதியின் சத்தத்தை கேட்குறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி நமக்கு, எவ்வளோ மரியாதை, எவ்வளோ மதிப்பு நமக்கு இருக்கிறது, நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம்? டெம்பிளை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம், ஜெருசலேமை நோக்கி, நியூ ஜெருசலேமை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம், வெட்டிங் சப்பரை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம், ஹல்லேலூயா, பாடி சேஞ்ச் அண்ட் ராப்சரை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் என்று பாருங்க. இதான் வந்து அந்த கழுதையை பற்றி தானே வெளிப்பாடு. அடுத்தபடியாக அந்த டிசைபிள், மூணாவது அந்த டிசைபிளை குறித்து பார்க்கணும். டிசைபிளை குறித்து என்ன எழுதி யோவான் 12:16 வாசிக்கலாம்.
இவைகளை அவருடைய சீஷர்கள் அறியவில்லை. இயேசு மகிமையடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள்.
இதோ இவைகளை வந்து அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை, ஆனால் அவர் மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அவருடைய சீஷர்கள் என்ன செய்யறாங்கன்னா இதை அறியாமலே செய்கிறாங்க. சகரியா 9:9 எழுதியிருக்கு, அதை அவங்க நிறைவேற்றுறேன்னு அவங்களுக்கு தெரியலை. அவங்க இயேசுவை இன்னைக்கு ஜனங்கள் ராஜாவாக மாக்கணும்னு சொன்னோன்னா இவங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுறாங்க. கழுதையை பிடிச்சிட்டு வராங்க, வஸ்திரத்தை போடுறாங்க, இதை ஓசன்னா என்று தேவனை ஆர்ப்பரிக்கிறார்கள். அவங்க இன்னைக்கு இயேசு ராஜாவாக மாறிடுவான்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷத்தோடு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சகரியா 9:9 நிறைவேறுது அப்படிங்கிறது சீசர்களுக்கு தெரியாது. அவங்க தெரியாமலே பைபிளில் என்ன போட்டிருக்குது, இவைகளை அவருடைய சீசர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. தீஸ் திங் அண்டர்ஸ்டுட் நாட் இஸ் டிசைபிள் அட் த ஃபஸ்ட் பட் வென் ஜீசஸ் வாஸ் குளோரிஃபைடு, இயேசு மகிமை அடைந்த பின்பு, தென் ரிமெம்பர்டு, அதுக்கு பிறகு அவங்க நினைவு கூறுகிறாங்க, தே that these things were written of him, இது அவரை பற்றி எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறுதலாக இருக்கிறது. And they had done these things unto him, நாங்கள் அவருக்கு செஞ்ச காரியங்களெல்லாம் நம்ம வார்த்தையின்படி செஞ்சுருக்கோம், ஆனால் நமக்கு அது தெரியலை அப்படின்னு இப்போ அவர் மகிமை அடைந்த பிறகு யோசிக்கிறார். இதில் இருந்து என்ன வெளிப்பாடு நமக்கு வருது அப்படிங்கிறத யோசித்து பார்க்க வேண்டும். சீசர்லாம் ஆட்டோமேட்டிக்காக செய்கிறாங்க, அந்த சூழ்நிலைப்படி செய்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியாது வேத வாக்கியத்தை நம்ம நிறைவேற்றிக்கிட்டு இருக்கணும் தெரியாது. ஆனால் அவர் மகிமை அடைந்த பின்புன்னா அவர் உயிர்த்தெழுந்த பின்பு பரிசுத்தாவி ஊற்றப்பட்ட பிறகு யோசிக்கிறாங்க, இது சகரியா 9:9 நம்ம நிறைவேற்றியிருக்கிறோம். அந்த நேரத்தில் நமக்கு தெரியலை, நம்மளை அறியாமலே வேத வாக்கியத்தை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு எப்படி, இயேசு கிறிஸ்து தெரியும் சகரியா 9:9 நிறைவேற்று அவர் நிறைவேற்றுகிறான்னு தெரியும், ஆனால் இந்த சீசர்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க பரிசுத்தாவி பெற்ற பிறகு, இயேசு மகிமை அடைந்த பின்பு உயிர்த்தெழுந்த பின்பு பரிசுத்தாவி பெற்ற பிறகு அவங்களுக்கு என்ன யோசிக்கிறாங்க, அன்னைக்கு நம்ம செஞ்ச காரியம், அந்த பாம் சண்டே அன்றைக்கு செய்த காரியம் வேத வாக்கியத்தினுடைய நிறைவேறுதலாக இருக்கு, நம்ம அதில் ஒரு பாற்றாக இருந்திருக்கும். அந்த சகரியா 9:9 என்ன சொன்னால் அது வந்து நிறைவேறி இருக்கிறது, நம்ம அதை நிறைவேற்றி இருக்கிறோம், அதில் நம்ம ஒரு பாகமாக இருந்திருக்கோன்னு அதுக்கு பின்பு நினைச்சாங்களோ. அதே போல் இப்பொழுது நீங்கள் பார்க்கீங்கன்னா மார்ட்டின் லூத்தர் சர்தை சபையின் தூதன், சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், வெளிப்படுத்தல் 3:1 வாசிக்கிறோம், இதனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவளாய் இல்லை, நீ விழித்து கொண்டு சாவுக்கு எதிர்பார்களை ஸ்திரப்படுத்து அப்படின்னு அங்க சர்தை சபை தூதன் சொல்லும் பொழுது, அந்த நேரத்தில் மார்ட்டின் லூத்தருக்கு தெரியுமா தான் சர்வை சபையின் தூதன் தெரியுமா தெரியாதா? தெரியாது. அதுக்கு பிறகு 3:7 என்ன வாசிக்கிறோம் என்றால், பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாக இருக்கிறவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு வரும்பொழுது, அது வந்து இந்த ஜான் வெஸ்லிக்கு தெரியுமா? ஜான் வெஸ்லிக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் ஒரு முத்திரையை உடைக்கிறார், ஒரு மெசஞ்சர் அந்த ரகசியத்தை பார்க்கிறான், அவன் எக்காலத்தை ஊதுகிறான். அப்பொழுது ஒரு கூட்டமான ஜனங்கள் வருகிறாங்க, அதன் பின்பு அந்த தூதனை எடுத்துக்கொள்ளுகிறார், அந்த காலத்து மக்களையும் எடுத்துக்கொள்ளுகிறார். பின்பு ஒரு சாபனம் உருவாகிறது, ஆண்டவர் அதன் மேல பிளேக்ஸை ஊற்றுகிறார், வாதைகளை ஊற்றுகிறார் அப்படின்னு பென்காஸ் சொல்லுகிறார். அதனால வெஸ்லிக்கு தெரியாது தன் வந்து சர்தை பிலதெல்பியா சபையின் தூதன்னு வெஸ்லி தெரியாது. ஆனால் அதை நிறைவேற்றுறார், அந்த வசனத்தை நிறைவேற்றுறார். அங்கே 3:3 அங்கே வெஸ்லி சர்தை சபையின் தூதன் அவன் என்ன செய்வானோ அதை கரெக்டாக செஞ்சிருந்தார். அதே போல மார்ட்டின் லூத்தர் அவரை பற்றி எழுதியிருக்கதை அவர் கரெக்டாக செஞ்சிருந்தார். ஆனால் அவருக்கு அது நிறைவேறினே தெரியாது, அவர் வாழ்நாள் முழுசும் தெரியாது. ஆனால் கரெக்டாக அந்த வசனத்தை அவர் நிறைவேற்றிட்டார். அதே போலதான் சீசர்ல வந்து இயேசுக்கு அதை செய்யறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு வேத வாக்கியத்தை நிறைவேறுறோம்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கும் எனக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏனென்றால் முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது, இயேசு மகிமை அடைந்திருக்கிறார், ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறது, ரிலீசிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் வந்திருக்கு. அதனால நான் நீங்க வந்து உங்க காலத்துல முத்திரை திறக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து காலத்தில் ரோம முத்திரை உடைக்கப்பட்டது, கல்லறை திறக்கப்பட்டது, பரிசுத்தாவி பெந்தகோச நாளில் ஊற்றப்பட்டது. அதுக்கு பிறகு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே போல இன்னைக்கு நமக்கு முத்திரை திறக்கப்பட்டிருக்கிறது, பைபிள் நமக்கு ஓப்பன் புக்காக மாறி இருக்கிறது, நமக்கு வந்து பரிசுத்தாவி ஊற்றப்பட்டிருக்கிறது. இப்போ நமக்கு தெரியும், நம்ம வந்து என்னது கடைசி கால விசுவாசின்னு நமக்கு தெரியும். ஆண்டவர் நமக்கு இந்த தூதன் யாருக்கு? பிரதர் பென்காம் தெரியுமா? பிரதர் பென்காம்க்கு தெரியும், அவர் 7 சபையின் தூதன் அவருக்கு தெரியும். ஆனால் பிலதெல்பியா சபையின் தூதன் வெஸ்லி அவருக்கு தெரியாது, ஏன்னா அவர் காலத்தில் முத்திரை திறக்கப்படலை. இப்போ முத்திரை திறக்கப்பட்டதுனால நீங்களும் நானும் எந்த வேத வாக்கியத்தை நிறைவேற்றுகிறோம் என்று தெரிகிறது. ஆமென். நம்ம தெரியாமல் செய்யலை, இயேசு எல்லாம் தெரிஞ்சு செஞ்சார். அதே போல் நீங்களும் தெரிஞ்சு தான் செய்கிறீங்க. இப்போ நம்ம நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறோம், வேர்ட் இமேஜ் வந்திருக்கிறோம், நம்ம தலைக்கல் நம்ம காலத்தில் வந்திருக்கிறது, நம்ம அவரை சந்திக்க போகிறோம், ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ள போகிறோம், எல்லாமே நமக்கு தெரியும். பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் எல்லாமே தெரியும். நம்ம எங்கே இருக்கிறோம் எல்லாமே தெரியும். நம்முடைய பேரை நம்ம ஜீவ புஸ்தகம் பைபிளில் பார்க்குறோம், எந்த வேத வாக்கியம் நிறைவேறுகிறது. எலெக்டெடு, கால்டு, அனாயிண்டட், பிளேஸ்டு, போன வாரத்தில் என்னுடைய சாட்சியை சொல்லியிருக்கிறேன். சிலர் எனக்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் உங்கள் சாட்சி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. 1000 பேருக்கு மேலே கேட்டிருக்கிறாங்க. ஆண்டவர் என் லைஃப்பை அப்படி செட் பண்ணியிருக்கிறார். ஒவ்வொருத்தர் லைஃப்பும் ஒரு மாதிரி இருக்கு, என் லைஃப்பை அதே மாதிரி பைபிள் பேட்டர்னோடு சேர்ந்து ஆண்டவர் செட் பண்ணியிருக்கிறார். என் வாழ்க்கையை குறித்து எனக்கு தெரியும், ஏனென்றால் நான் முத்திரை திறக்கப்பட்ட பிறகு வாழ்கிறேன். முத்திரை திறக்கப்படக்கு முன்னால் இருந்தால் நமக்கு தெரியாது, இந்த தூதர்களுக்கு தெரியாது. ஆனால் பிரதர் பென்காமுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துக்கு தெரியும், சகரியா 9:9 நிறைவேறுகிறது. ஆனால் அந்த சீசர்களுக்கு தெரியாது, பிறகு அவங்களுக்கு தெரிஞ்சு. இன்னைக்கு உங்களுடைய பேரை நீங்கள் பைபிளில் பார்க்குறீங்க, உங்கள் பேரை நீங்கள் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தகத்தில் பார்க்குறீங்க, அதனால நீங்க ராப்சர்ல பங்கு பெற வேண்டிய நிச்சயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதன் பின்பு நாலாவது, பீப்புள் ஹூ ஃபாலோடு ஹிம், ஒரு கூட்டமான ஜனங்கள் பின்பற்றுகிறார்கள். யோவான் 12:18 வாசிக்கலாம்.
மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள்.
இப்பொழுது நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், ஒரு கூட்டமான ஜனங்கள், மல்டிடியூட் ஆஃப் பீப்புள், அந்த பவனியில பங்கு பெறாங்க. அவங்க தான் ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா, இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அந்த 13 வசனம் ரொம்ப அருமையா இருக்கு. ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஓசன்னா, பிளஸட் இஸ் த கிங் ஆஃப் இஸ்ரேல் தட் கமத் இன் த நேம் ஆஃப் த லார்ட். அவங்க சொன்ன வார்த்தை இது ரொம்ப அருமையான வார்த்தை. ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். 118:23 வசனத்தில் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஓசன்னா, ஓசன்னா என்றால் லார்ட் சேவ் த கிங்னு அர்த்தம். அந்த 118:23 வசனத்தை அவங்க சொல்றாங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். குருத்தோலையை பிடித்தார்கள். குருத்தோலை எதை குறிக்கிறது? இட் இஸ் எ சைன் ஆஃப் விக்டரி, ஜெயத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. குருத்தோலையை பிடித்து கொண்டு முன்னடப்பாரும் பின்னடப்பாரும், ஓசன்னா, கத்தரி நாமத்தினாலே வருகிறவர் சோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா, ஓசன்னா இன் தி ஹையஸ்ட். தங்களுடைய வஸ்திரங்களை வழியிலே விரிக்கிறார்கள், மரக்கலைகளை தரித்து போடுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறார்கள். அவர் செய்த அற்புதங்களை சொல்லுகிறார்கள். லாசருவை ஆண்டவர் வெளியே கொண்டார். யோவான் 12:17 வாசிக்கலாம். யோவான் 12:17,
அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறிந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று
அவர் லாசருவை கல்லறிந்து வெளியே கொண்டு வந்து உயிரோடு எழுப்பார். அவர் செய்த அற்புதங்களை சொல்லுகிறார்கள். அவரை துதிக்கிறாங்க, அவரை சோத்திரம் பண்றாங்க, அவரை மகிமைப்படுத்துறாங்க. அவர் இன்றைக்கு ராஜாவாக மாறப்போகிறார் என்று விசுவாசத்தோடு அவரை ஃபாலோ பண்றாங்க. அவரை ராஜா வாக்கிரலான்னு இன்னைக்கு தைரியமா இருக்கிறாங்க. அதனால அவரை ராஜாணி பிலீவ் பண்ற எல்லாருமே அவரை ஃபாலோ பண்றாங்க. இயேசு ராஜாணி எத்தனை பேர் பிலீவ் பண்றோம்? ஆமீன். ஒரு நாளிலே அவர் 1000 வருஷம் இந்த உலகத்தை ஆளுகை செய்தார். பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அவர் ராஜாவா இருக்கிறார். ஈரான் என்ன நினைக்குது? கோமேனியினுடைய 2வது மகன் இப்பொழுது அந்த ஈரான் நாட்டு அதிபதியா இருக்கிறார். கோமேனி மோசமான ஆளுன்னா அதை விட மோசமானவன் மகன். அதனால் அவரை சாகடிச்சாலும் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சாங்க. இப்போ அதை விட இவன் மோசமானவனாக இருக்கிறோம். நிறைய ஆயுதங்களை வச்சுருக்கிறோம். மலைக்கு நடுவில் குடைஞ்சி அங்கே ஆயுதங்களை 1000 கணக்கில் சேர்த்து வச்சுருக்கிறாங்க. தன்னுடைய பணத்தை எல்லாம் கேஸு மற்றும் பெட்ரோலை விற்று அதெல்லாம் ஆயுதமாக தான் தயாரித்து வச்சுருக்கிறாங்க. அதனால் இன்னும் ஆயுதம் இருக்குது, இன்னும் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் திணறுகிறது. அதனால் அமெரிக்கா இஸ்ரேல் என்ன நினைக்குது என்றால், இவங்களுடைய ஆட்சியை ஒழிச்சு இந்த மனுஷன் வந்து பொல்லாதவன், மத வைராக்கியம் உள்ளவன், பெண்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது, அதனால் பெண்களை அடிமைப்படுத்துவது, ஈரானை வந்து ஒரு மதத்துக்கு அடிமைப்பட்டு வைக்கும்பொழுது அவங்களுக்கு சுதந்திரம் கிடையாது, அதனால் இவனுடைய ஆட்சியை மாற்றி வேற ஒருத்தரை நியமிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஈஸியாக முடிகிற காரியம் கிடையாது. அது மாத்திரமல்ல, கத்தார், பக்ரைன், குவைத்து மற்றும் சவுதி அரேபியா, அங்கே எமிரேட்ஸ், இவங்க மேலாம் அங்கெல்லாம் போய் தாக்குறான். கத்தாரை தாக்கி எல்பிஜி கேஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். அதெல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு. இதனால என்ன செய்து எல்லா நாடும் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த ஜலசந்தி, ஆர்முஸ் ஜலசந்தி, இப்போ சுயஸ் கால்வாய், எல்லாத்தையும் பிளாக் பண்ணி கப்பல் போக்குவரத்தே ஸ்டாப் பண்ணி எல்லாத்தையும் வேலை பண்ணணும்னு சொல்லி ஈரான் நாட்டு அதிபதி நினைக்கிறார். அமெரிக்கா திணறுது, இஸ்ரேல் திணறுகிறது. வேற ஒரு ஆட்சியை கொண்டு வரணும், இவனுடைய ஆட்சியை அப்புறப்படுத்தி வேற ஒரு ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி சில நிபந்தனைகளை கொடுக்கும் பொழுது அடிபணிகிற மாதிரி இல்லை. அந்த மாதிரி ஒரு உலகத்தில் இப்பொழுது அந்த சூழ்நிலை இருக்குது. ஒருவேளை இப்போ கூட சமாதானம் வந்தாலும் இந்த சூழ்நிலை மாறதுக்கு 5 வருஷம் ஆகும். அதனால் போக போக எப்படி நடக்கணும்னு நமக்கு தெரியாது. ஆனால் பைபிளில் நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். ஆமீன். பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி. அமெரிக்கா ஒருவேளை செய்ய முடியாது, ஆனால் இயேசு செய்ய முடியும். அந்த ஈரான் அதிபதி இயேசு நீக்கினா தான் நீக்க முடியும். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். ஒரு நாளில் எல்லாருடைய கையில இருந்தும் ஆட்சியை பிடுங்கி அவர் ராஜாதி ராஜாவாக உலகத்தை ஆளுக செய்வார். ஆமேன். நாம அவரோடு கூட 1000 வருஷம் ஆட்சி செய்வோம். இன்னைக்கு நம்ம அவரை ராஜாவா பிலீவ் பண்ணா, இதோ அவர் நம்மை ஆளுகை செய்வார் என்றால், நம்முடைய சோல்ல அவர் ஆளுகை செய்வார் என்றால், ஒரு நாளில் அவரோடு கூட இந்த உலகத்தை ஆளுகை செய்வோம். 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 1000 வருஷம் ஆளுகை செய்வோம். ஈரானில் வந்து பெட்ரோல் இருக்கிறது, நேச்சுரல் வாயு, அங்கே எரிவாயு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது கடலால் சூழ்ந்தப்பட்டிருக்கிறது. உலகத்தின் எல்லா பகுதிக்கும் அனுப்பலாம், கப்பல் மூலமாக அனுப்பலாம். அந்த மாதிரி இயற்கையாக அந்த நாடு அமைஞ்சிருக்கு. ஆனால் அந்த ஜலசந்தியை அங்கே மூடுனா எந்த நாட்டுக்கும் அங்கே கேஸோ பெட்ரோலோ போகாது, உலகத்தின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிடும். ஆண்டவர் அந்த நாட்டுக்கு அப்படி கொடுத்துருக்கிறார், இயற்கையாக எரிவாயுவை வச்சு கடல் சுற்றி இருக்கு. அதனால எல்லா நாட்டுக்கும் போக்குவரத்து செய்ய முடியும். இப்போ கடலை வந்து அடைச்சிட்டான், அந்த ஜலசந்தியை அடைச்சிட்டான்னா ஒரு இடத்துக்கு கப்பல் போகாது. இப்போ உலகம் விதமான சூழ்நிலையில் இருக்கு. அந்த ரெஜிமை அப்புறப்படுத்துறதுக்கு அமெரிக்காவால் முடியலை. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு நாளில் எல்லாருடைய கையில் இருந்தோம். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் ஆட்சியாக இருக்கட்டும், அல்லது முஸ்லீம் ஆட்சியாக இருக்கட்டும், இஸ்லாமிய எல்லா ராஜாக்கள் கையில் இருந்து இந்த உலகத்தை பிடுங்கி உங்கள் கையில் தரப்போகிற அவர் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, ஹலலுயா. அதனால் இஸ்ரவேலின் ராஜா சோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறாங்க. அவங்க வஸ்திரங்களை விரிக்கிறார்கள். இது அவர் ஓசன்னா என்று சொல்லுகிறார்கள். அவர் செய்த அற்புதங்களை சொல்லுகிறார்கள். இது வந்து அவரை ஃபாலோ பண்ணுறவங்க. அதே போல் இன்னைக்கு ஒரு கூட்டமான மக்கள் அந்த ஆண்டவர் அந்த பிரைடை வச்சிருக்கிறார். இவர்கள் இயேசுவோடு ஆளுகை செய்வார்கள், உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள், உலகத்தை ஆளுகை செய்வார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். சீக்கிரம் நடக்க போதும். அடுத்தபடியாக இந்த பீப்புள் ஆஃப் த சிட்டி, கடைசியாக இந்த பீப்புள் ஆஃப் த சிட்டி வந்து வேதபாரு பரிசேருக்கு பொறாம வருது. பொறாம யோவான் 12:19 வாசிக்கலாம்.
அப்பொழுது பரிசேர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறது இல்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போய்,
உலகமே அவர் பின்னால போயிட்ட. நீங்கள் எவ்வளோதான் பவரில் இருந்தாலும், பொலிட்டிக்கல் பவர் இருந்தாலும், உலகமே அவர் பின்னால் போயிட்டே. இந்த பவனியை பார்க்குறாங்க, உலகமே அவர் பின்னால் போயிட்டேன்னு அவங்க பொறாமப்படுறாங்க. எப்படி அவரை கொலை செய்யலான்னு யோசிக்கிறாங்க. நகரத்தார் மற்றவங்க என்ன செய்கிறாங்க, இவர் யார் என்று ஆச்சரியப்படுகிறார்கள். மத்தேயு 21:10 வாசிக்கலாம்.
அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள்.
இது இவர் யார், ஹூ இஸ் திஸ் என்று சொல்லுகிறார், இவர் யார் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நாசரேத்துல வந்து தீர்க்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை உடையவர்களாக இருக்கிறார். இவங்கெல்லாம் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாதவங்க. இவங்கெல்லாம் பவனியில் போகலை, வெளியே நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. அதே போல தான் இன்னைக்கு நம்ம வார்த்தையில் வந்திருக்கிறோம். சிலர் முன்ன சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கலாம். நம்ம சொந்தக்காரங்க, நம்மளுடைய நமக்கு நிறைய நம்ம சுற்றி இருக்கிறவங்க வேடிக்கை பார்க்கலாம். அந்த பவனி போது இவங்க வேடிக்கை ஆச்சரியப்படுறாங்க, இவ்வளோ கூட்டம் இவர் பின்னால் போகுதா, இவரை வந்து ராஜான்னு சொல்கிறாங்களே. அப்படின்ட்டு அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா ஆச்சரியப்படுகிறார். நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று சொன்னார்கள். ஜனங்களுடைய நேச்சர் பலர் பலர் புத்தியோடு இருக்கிறாங்க. பிலாத்து இதை பற்றி கேள்விப்படுகிறான், ஏதாவது ஆபத்து வருமா? ஒன்றும் ஆபத்து வராது, அவர் ராஜான்னா கிரீடம் இருக்கணும், ராஜான்னா பட்டயத்தை வச்சிருக்கணும், அவருடைய ஜனங்க சோல்ஜர்ஸ் பின்னால் வாங்க, அவங்கெல்லாம் சாதாரண ஜனங்களும் குறுத்தோலையை பிடிச்சிருக்கிறாங்க. ராஜான்னா குதிரையில் போகணும், அவர் கழுதையில் போகிறாரு. அவர் வந்து என்ன செய்யுது, பேலஸை நோக்கி போகல டெம்பிளை நோக்கி போகிறார். இதனால் நம்ம கவர்மெண்ட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, இவரால் எந்த ப்ராப்ளமும் தற்சமே வராது. அவர் ராஜானு ஜனங்கள் சொன்னாலும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அந்த பொலிட்டீஷியன்ஸ் அவிதமாக நினைத்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் பொலிட்டீஷியன்ஸுக்கு நம்மளால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம், நம்ம அரசியல்வாதிகளுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, அவங்களுக்கு நம்மளால் ஆபத்தே கிடையாது. அதனால் பிலாத்து அவிதமாக தேற்றி கொள்ளுகிறான். நம்ம அரசியல் கட்சிக்கு ஓட்டு போடலாமா? ஓட்டு போடலாம், கிறிஸ்தவங்களை ஆதரிக்கிற கட்சிக்கு போடலாம், ஆனால் அதில் போய் பிரச்சாரத்தில் போய் நிற்கக்கூடாது. அதில் அரசியல் கட்சியில் நம்ம ஒரு மெம்பர்ஷிப் ஆகக்கூடாது, யாரும் அப்படி செய்யக்கூடாது. அப்படி அதில் விருப்பம் இருந்தால் சர்ச்சை விட்டு போயிடணும். நம்ம வந்து பாலிடிக்ஸுக்கு கொண்டு வார்த்தையோடு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதனால் இயேசு கிறிஸ்து அங்கே பவனி போகும் பொழுது பொலிட்டீஷியன்ஸுக்கு ஏறோதுக்கோ அல்லது பிலாத்துக்கோ எந்த பாதிப்பும் கிடையாது. அதனால் அவன் விசாரிக்கிறான், இவரால் நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஜனங்கள் பெரிய கூட்டம் போகிறாங்களா? ஒன்றும் இல்லை, அவர் நேராக தேவாலயத்துக்கு போகிறார். இப்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால் நகரத்தை பார்த்து அவர் அதற்காக கண்ணீர் விட்டு அழுகிறார். லூக்கா 19:41.
அவர் சமயமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது.
அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. அடுத்த வசனத்தை
வாசிக்கிறோம், கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவில்லை, நீ அறிந்திருந்தாய் ஆனால் நலமாயிருக்கும்.
இது வந்து இட் இஸ் a time of visitation. Thou knowest not the time of thy visitation. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனாய் என்று ஆண்டவர் அந்த நகரத்தை பார்த்து அழுகிறார். அதாவது அந்த பவனியில் பங்கு பெறாதவங்க, மற்ற அந்த நகரத்தார், அந்த எருசலேம் நகரத்தார், அந்த மக்களை பார்த்து இயேசு அழுகிறார். ஏனென்றால் கிரேட்டஸ்ட் திங் என்னன்னா இட்ஸ் அ டைம் ஆஃப் விசிட்டேஷன். இந்த நேரத்துக்குரிய செய்தி நம்மளை சந்திச்சுது, அதுதான் முக்கியம். அடிக்கடி நான் பர்சனல் சொல்லியிருக்கேன், யூ ஆர் ப்ரீடெஸ்டினேட்டட் டு மீட் த மெசேஜ் ஆஃப் த ஹவர். இந்த நேரத்துக்குரிய செய்தியை சந்திப்பதற்காக நம்ம முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, செய்தி வந்து நம்ம சந்தித்தது. அந்த வீடு பிரதேசம் சொல்லியிருக்கிறேன், பவுல் வந்து லீதியாவை சந்திக்கிறான், அதான் அவன் வாழ்க்கையில் பெரிய காரியம். அந்த மெசஞ்சர், முதலாம் சபையின் தூதன் மெசஞ்சர் பிலிப்பி பட்டணத்தில் அந்த சந்திக்கும் பொழுது, லிதியா சந்திக்கும் பொழுது லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆச்சு. அதுதான் இன்னைக்கு அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எருசலேம் நகரத்தாருக்கு இயேசு பவனி வந்தது அவங்களை சந்திக்கும்படியான நேரம். அந்த சந்திக்கும் நேரத்தை அவள் அறியாமல் போனார். அங்கே இயேசு ராஜா அங்கே வருகிறார், அவர் எருசலேமை நோக்கி வருகிறார். ஆனால் அந்த ஜனங்கள் வந்து இவர் யார் என்று சொல்லுகிறார்கள். வேதபாரர் பரிசேயர் என்ன செய்கிறாங்க, பொறாமைப்படுகிறார்கள். எல்லாம் உலகமே அவர் பின்னால் போயிடுச்சு. அந்த சீசர்களை அதட்டும் என்று சொல்லுகிறார்கள். அந்த பாடல் பாடுகிற சிறு பிள்ளைகளை அதட்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இவர்கள் வந்து துதிக்கவில்லை என்றால் இந்த கல்லுகளே அவரை துதிக்கும் என்று சொல்லுகிறார். லூக்கா 19 நம்ம அதை வாசிக்கிறோம்.
அப்பொழுது கூட்டத்திலிருந்து பரிசேயர் சிலவரை நோக்கி, போதகரே உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவருக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
39:40 இவர்கள் கூப்பிடவில்லை என்றால் இந்த கல்லுகள் கூப்பிடும் என்று சொல்லுகிறார். அது என்ன அர்த்தத்தில் இருக்குன்னா, ஒரு ஆத்மா ஆண்டவரை தேடலையா, இன்னொரு ஆத்மா வரும். அதுதான் இந்த ஊழியத்தில் நான் பார்த்தது. ஒருத்தர் நல்ல சத்தியத்தை தெரிஞ்சு பின்வாங்கி போனால் அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ண மாட்டேன். புதுசாக வந்தவங்க அவங்க ஆடாக இருக்கிறாங்க, அதை தேடி போகலாம். ஆனால் இளையக்கு மன்னன் தேடி போகல, தப்பன் தேடி போகல, தான் இளையக்கு மன்னன் தான் வரணும். நீங்கள் சத்தியத்தை நல்லா தெரிஞ்சு ரொம்ப அனுபவப்பட்டு நீங்கள் சர்ச்சை விட்டு போனீங்கன்னா உங்களை நான் கூப்பிட மாட்டேன். நீங்கள் இளையக்குமாரன், நீங்களாக தான் திரும்பி வரணும். ஆடாக இருந்தால் மேய்ப்பன் தேடி போவோம். இது ஆடு இல்லை, இளையக்குமாரன். எல்லாம் தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு அது கத்தரை விட்டு பின் வாங்கி போகுது. ஆண்டவர் நினச்சா அதுக்கு பதிலாக வேறு ஆத்மா தருவார். அதான் இயேசு சொல்லுகிறார், இவங்க கூப்பிடலன்னா இந்த கல்லுகளே கூப்பிடும், அதுக்கு பதிலாக இந்த கல்லுகளே கூப்பிடும். அவர் கல்லையே கூப்பிட அவரை துதிக்க வைக்க முடியும், ஓசன்னா சொல்ல வைக்க முடியும். அதே போல் நம்ம வரலன்னா ஊழியம் எப்படி நடக்குது அப்படின்னு பாஸரை சேலஞ்ச் பண்ணக்கூடாது. அது பெரிய பாவம். ஒரு தேவனுடைய மனுஷனை சேலஞ்ச் பண்ணுறது பெரிய பாவம். தேவனுடைய மனுஷனோடு எதிர்த்து நிற்கிறது, வழக்காடுவது, இதெல்லாம் தப்பு. ஆண்டவர் என்ன செய்வார், வேற ஆளை கொண்டு வருவார், கீழ்ப்படுகிற ஆத்மாக்களை கொண்டு வருவார். சவுலுக்கு பதிலாக ஆண்டவர் தாவீதை கொண்டு வந்தார், அதே யூதாசுக்கு பதிலாக ஆண்டவர் பவுலை கொண்டு வந்தார். அதனால ஆண்டவர் என்ன செய்வார், இவங்க பாடலையா, இவங்க துதிக்கலையா, கல்லுகள் துதிக்கும், நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பதிலாக ஆண்டவர் வேற ஆத்மா தருவார். 10 ஆத்மா போனால் வேற 10 ஆத்மா வரும். இது ஆண்டவர் செய்கிற காரியம். இவங்க பாடவில்லை, இவங்க துதிக்கலைன்னா அந்த கல்லுகளே கூப்பிடும். அதனால் வேதப்பார் பரிசேருக்கு ஆண்டவர் அப்படியே ஆன்சர் கொடுக்குறார். இப்பொழுது அந்த நகரத்தாரை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். ஏன் கண்ணீர் விட்டு அழுகிறார், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனா, இது உன்னை சந்திக்கும் காலம். இந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி AD 32 வந்து இஸ்ரேல் ஜனங்களை சந்திக்கும் காலம். அது இட் இஸ் அ கிரேட்டஸ்ட் டே, இட் இஸ் அ கிரேட்டஸ்ட் எவன்ட். இது ஒரு முக்கியமான சம்பவம், அவங்க அந்த எருசலேமுக்கு முக்கியமான ஒரு சம்பவம். அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அழுகிறார். ஏனென்றால் அந்த தேவாலயத்தில் ஒரு கல்லில் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்படும் காலம் வரும். அந்த அழிவை நோக்கி பார்க்க KP 70 இன்னொரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸில் தீத்து வந்து எல்லாத்தையும் இடித்து ஜனங்களை சிதறடிக்க போகிறோம். உலகத்தில் 80 நாட்டில் சிதறடிக்கப்பட்டாங்க. ஹிட்லர் வந்து 60 லட்சம் யூதர்களை கேஸ் சாம்பர்களை அனுப்பி கொலை செஞ்சான். 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். உலகத்தின் பல பகுதியிலே அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். 1948 திரும்பி வந்திருக்கிறாங்க. அதனால் எத்தனை வருஷம் பாருங்கள், KP 70 1948 இவங்க உலகமெங்கிலும் சிதறடிக்கப்படுறாங்க, அநேகர் கொல்லப்படுகிறார். யூதர்கள் அநேகர் கொல்லப்படுகிறார், எப்பவுமே யூதர்கள் கொல்லப்படுகிறார். இவங்க இவ்வளோ துன்பத்தை அறிவிக்கணும், அதை நினச்சி அவர் பார்க்குறார், அந்த காட்சியை பார்க்குறார். அதனால் தான் என்ன சொல்கிறார், அந்த பட்டணத்துக்காக உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போன அப்படினார். இந்த முத்திரைகள் திறக்கப்பட்டு இன்னைக்கு ஓப்பன், இங்கே செய்தி நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு, ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு வந்திருக்குது. இது பெரிய ஒரு காலம், இது ஒரு பெரிய ஒரு விசிட்டேஷன். தேவன் நம்மை சந்திக்கும் காலம், இந்த உலகத்தை சந்திக்கும் காலம், பிரஜாதிகளை சந்திக்கும் காலம். ஆனால் ஜனங்கள் வந்து அவரை வந்து ஏற்றுக்கொள்ளாதனால, இந்த வேடை ஏற்றுக்கொள்ளாதனால ஆண்டவர் பார்க்குறார், எல்லாமே அர்மகதோன் யுத்தத்தில் எல்லாமே அழிஞ்சு போகும். தேர்ட் வேர்ல்டு வார் சூளையை போல எரியும் காலம், எல்லாமே அழிஞ்சு போகும். கிரேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், இது அதை விட பெரிய ஜட்ஜ்மெண்ட். உலகமே அழிஞ்சு போகிறதுக்கு காரணம் என்ன, அன்றைக்கு யூதர்கள் 80 நாட்டில் சிறடிக்கப்பட்டார்கள். 1900 வருஷமாக நாடை இழந்து போய் இப்பொழுது வந்திருக்கிறாங்க. இப்பமும் அங்கே பிரச்சனை தான். ஏன் அது, இன்னும் அவங்க இயேசுவை அறியவில்லை, இன்னும் இயேசு யாருன்னு அவங்களுக்கு தெரியலை. அவங்க சந்திக்கும் காலத்தை அறியாமல் போனார்கள். இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்தார், இறங்கி வந்து சன்செட் மவுண்டில் வந்து 7 முத்திரை திறந்து பைபிளை நமக்கு ஓப்பன் புக்காக மாற்றியிருக்கிறார். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாம். இப்படி ஒரு டைம் ஆஃப் விசிட்டேஷன், உலகம் இதை புறக்கணிக்கும் பொழுது என்ன ஏற்படும்? உலகம் அழிஞ்சு போகும். சூளையை போல எரியும் காலம் வரும். நான் பூமியை சங்காரத்தால் அடிப்பதற்கு முன்னதாக நான் எலியா தீர்க்க தரிசியை உங்களுக்கு அனுப்புவேன். ஆண்டவர் எலியா தீர்க்க தரிசியை அனுப்பியிருக்கிறார். ஒரு ஜனத்தை வந்து அவருடைய இதயத்தை திருப்பி இருக்கிறார். பிள்ளைகளுடைய விசுவாசம் இருதயமானது பிதாக்களுடைய இதயத்துக்கு திருப்பப்பட்டிருக்கிறது. ஒரு ஜனத்தை அவர் டேர்ன் பண்ணியிருக்கிறார். அந்த சந்திக்கும் காலத்தை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் உலகம் அதை அறியாதனாலே, அந்த சந்திக்கும் காலத்தை அறியாமல் போனபடினாலே அந்த யூதர்களுக்கு எப்படி ஜட்ஜ்மெண்ட் வந்ததோ அதே போல முழு உலகத்துக்கு ஜட்ஜ்மெண்ட். அதனால் இன்னைக்கு சத்தியத்தை அறியாதபடி உலகம் போகிற போக்கில், மனம் போக்கில் போக்கில் போயிட்டு இருந்தவங்க ஒரு நாளில் கைவிடப்படுவாங்க. கைவிடப்படும் பொழுது வேர்ல்டு கவுன்சில் சர்ச்சஸ் மூலமாக கத்தோலிக்க மார்க்கம் வந்து உலகத்தை ஆளுகை செய்யும், மிருகத்துக்கு சொருபத்தை ஏற்படுத்துவாங்க, கோல்ட் ஸ்டாண்டர்ட் வரும், பணம் வந்து கேஷ் மணி டெட் அங்கே அபாலிஷ் பண்ணப்படும், பொருளாதாரமானது வீழ்ச்சி அடையும், உலகம் ரொம்ப சீர்கட்டத்தனத்தில் போய் பின்பு ஆண்டவர் வந்து இதை எல்லாத்தையும் அந்த அந்திகிறிஸ்துவை தம்முடைய நாசியின் சுவாசத்தினால அழித்து போடுவார், முழு உலகத்தையும் அழித்து போடுவார். வேறு அழிவு பற்றிட்டு கடைசியாக நியாய தீர்ப்பில் வந்து அங்கே நரகத்தில் போய் சேருவாங்க. நம்ம வந்து வெட்டிங் சப்பருக்கு போவோம். அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு கூட்டமான ஜனங்கள் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க, அவரை ஓசன்னா சொல்கிறாங்க. பெரும்பாலான மக்கள் அந்த சந்திக்கும் காலத்தை அறியலை. அதனால் அவங்கள பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விடுகிறார். இன்றைக்கும் அதே தான். நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சந்திக்கும் காலத்தை அறிய வேண்டும். ஆண்டவரே, இட் இஸ் அ கிரேட்டஸ்ட் டைம். இது வரைக்கும் இல்லாத ஒரு காலம். தேவ ரகசியம் வெளிப்பட்டிருக்கு. ஏழாம் தூதன் மூலமாக ஆண்டவர் வார்த்தையை வெளிப்படுத்தியிருக்கும் பொழுது இதை நம்ம கேட்ச் பண்ணும். ராத்திரி பகலாக பிரயாசப்பட்டாலும் நம்மளால் இதை அறிய முடியாது. ராத்திரி 24 மணி நேரம் நான் ட்ரை பண்ணாலும் இந்த செய்தியை முழுசுமாக அறிய முடியாது. அவ்வளோ சீக்ரெட் இருக்கு. நேரம்தான் இல்லை. பாடியும் மனசும் ஒத்துழைக்கணும். பாடியும் மனசும் ஒத்துழைச்சுன்னா எவ்வளவோ தெரிஞ்சுக்கிடலாம். எவ்வளோ தெரிய வேண்டிய காரியம் இருக்குது. எவ்வளோ ரகசியம் தீர்க்கத்தை செய்தியில் மறைஞ்சிருக்கு, பைபிளில் இருக்குது. இன்னைக்கு அதை என்ஜாய் பண்ணுறது தான் நம்முடைய வேலை. ஏசு நமத்திலே இருக்கிறார். மைச்சி ஏஞ்சலாக வந்திருக்கிறார். அன்னைக்கு மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு மைச்சி ஏஞ்சலாக நம்மத்திலே இருக்கிறார். நம்மை சந்திக்கும்படியாக, ஒரு மனவாட்டியை மேலே கொண்டு முடியாது கிளைமிங் ஒர்க் செய்யும்படியாக வந்திருக்கிறார். ஒரு சிறு கூட்டம் இன்றைக்கி உலகத்தில் ஃபாலோ பண்ணும் பொழுது பெரும்பான்மையான மக்கள் இந்த சந்திக்கும் காலத்தை அறியவில்லை. அதனால் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வரும். இயேசு அவர்களை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் நீ வந்து உன் சமாதானத்துக்கு ஏதவுகளை அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. அதனால 43 வசனத்தை வாசிக்கலாம்.
உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார்.
இது நிறைவேறிட்டு. கிபி 691 வருஷம் தேவாலயம் இருந்த இடத்துல ஓமர் மசூதி, அல் அக்ஸா, அந்த மசூதிக்கு பேர் அல் அக்ஸா, அல்லக்ஸா மாஸ்க் வந்து கட்டிட்டாங்க. கிபி 691. கிபி 70 இடிக்கப்பட்டு 691 முஸ்லீம்கள் வந்து அந்த இடத்த கைப்பற்றி அந்த இடத்துல இப்பொழுது அல்லக்ஸா மசூதி இருக்கிறது. ஒரே ஒரு வால், வெயிலிங் வால்னு சொல்கிறாங்க. அந்த வால் மட்டும் இருக்குதான். ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு காலம் வரும். இந்த வசனமும் நிறைவேறிச்சு. இயேசு சொல்லி 40 வருஷத்துக்கு பிறகு நிறைவேறிச்சு. இப்போ பாழாக்கும் அருவறுப்பு அங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்த இடத்துல பாழாக்கும் அருவறுப்பு ஸ்தாபிக்கப்பட்டு அந்த வெயிலிங் வால் இருக்கிறது. யூதர்கள் வந்து 2000 வருஷமாக அந்த செவரில் முட்டி முட்டி அழுகிறாங்க. ஒவ்வொரு நாளும் அழுகிறாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட அந்த வெயிலிங் வாலை பார்த்து வந்திருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னால். அந்த யூதர்கள் அங்கே மோதிக்கிட்டு அழுகிறத பார்க்குறாரு. உலகத்துக்கே தெரிஞ்ச காரியம். தேவனுடைய வார்த்தையை அவமாக்க யாரால் முடியாது. இதில் சொல்லப்பட்டது எல்லாம் நிறைவேறும். இங்கே பிரசங்கம் பண்ணப்பட்டது எல்லாமே நிறைவேறும். எல்லாம் உண்மை சத்தியம். இட் இஸ் நத்திங் பட் த ட்ரூத். ஒரு எழுத்து கூட பைபிளில் நிறைவேறாமல் போகாது. இயேசு சொன்னார், கரெக்டாக நிறைவேறும். ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்படும் காலம் வரும். ஆண்டவர் அன்னைக்கு கிபி 32 பார்க்கிறார், இதோ அது அழியிறத பார்க்கிறார். ஆனால் அந்த ஜனங்களுக்கு தெரியலை, அந்த சந்திக்கும் காலத்தை அவர்கள் அறியாமல் போனார்கள். ஆங்கில பைபிளில் பிகாஸ் தவ் நியூவஸ் நாட் த டைம் ஆஃப் தை விசிட்டேஷன், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனாய். அதே போல உலகத்தை சந்திக்கும் காலம், எவ்வளோ பெரிய மிரக்கல் நடந்தது, உலகம் முழுசும் எவ்வளோ அற்புதங்கள் நடந்தது. 7 தூதன் மூலமாக ஆண்டவர் வார்த்தையை உறுதிப்படுத்தும் பொழுது எவ்வளோ மேனிஃபெஸ்டேஷன், எவ்வளோ அற்புதங்கள், எவ்வளோ வார்த்தைகளை ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கும் பொழுது, இது ஆண்டவர் நம்மை சந்திக்கும் காலம். இந்த சந்திக்கும் காலத்தை உலகம் மறந்து அறியவில்லை என்றால் அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும். இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து உலகத்திலே கிரேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், முழு உலகமாக அழிஞ்சு போகும். இப்பொழுது அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நம்ம வந்து அவரை ஃபாலோ பண்ணுறோம், ஓசன்னா என்று தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆமேன். நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். The revelation about the Palm Sunday. ஜீசஸ், இயேசு, அந்த கழுதை, அந்த சீசர்கள், அவரை ஃபாலோ பண்ணவங்க, ஏதோ அந்த எருசலேம் நகரத்தார் எல்லாரையுமே இந்த இன்சிடெண்ட்டில் நம்ம பார்க்குறோம். எல்லோருடைய பார்ட் என்ன, அவங்க எப்படி பிஹேவ் பண்ணாங்க, அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருந்தது, அந்த சீனரி எப்படி இருந்தது என்பதை இந்நேரம் மட்டும் நம்ம தியானித்திருக்கோம். அதனால் எல்லோரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்ம வந்து ஆசீர்வாதத்தின் பக்கமாக இருக்கிறோம். உலகமானது அதுக்கு சந்திக்கும் காலத்தை அறியவில்லை, நம்ம சந்திக்கும் காலத்தை அறிந்திருக்கிறோம். தேவன் இன்னைக்கு உலகத்தை சந்தித்திருக்கிறார். இந்த வார்த்தை உலகமெங்கிலும் போயிருக்கிறது, ஒரு ஜனத்தை ஆயத்தப்படுத்துகிறது. நம்ம அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நம்ம உலகத்தில் மற்றவங்க நியாய தீர்ப்புக்கு போவார்கள். கர்த்தாவே கிருபை தாரும் என்று ஜெபம் பண்ணும். 47 கோரஸ், என் தீபத்துக்கு எண்ணெய் ஊற்றும். கிவ் மீ ஆயில் இன் மை லேம்ப் என்ற கோரஸை பாடும் பொழுது நம்ம தேவனை ஆராதிக்கலாம். கிவ் மீ ஆல் இன் மை லேம்ப், கீப் மீ பர்னிங். Give me all in my lamp, I pray. Give me all in my lamp, keep me burning. Keep me burning till the break of the day. Sing, Hosanna, sing, Hosanna, sing, Hosanna to the King of Kings. Sing Hosanna to the King of Kings. En deepathukku ennai paadi, ennai oochum paadiye. En deepathukku ennai paadi, odayam mattume. Hosanna. எங்களை நேசிக்கிற நல்லாண்டு பிரேமே துதிக்கிறேன். ஒரு கூட்டமான மக்கள் உமை ஓசன்னா என்று உமை மகிமைப்படுத்தினார். அந்த பவனியிலே பங்கு பெற்றார்கள். ஆனால் பெரும்பாலான மக்கள் அந்த நகரத்தார் சந்திக்கும் காலத்தை அறியாமல் போனார்கள். அதனால் அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் உண்டு. இன்றைக்கு நாங்கள் உண்மை ஃபாலோ பண்ணுகிறோம். ஒரு நாளில் நீ ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா என்று உமக்கு கிரீடம் சூட்டுவோம். நீ ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தவும் ஆயிருப்பீர். நாங்கள் உம்மோடு கூட ஆளுகை செய்வோம். நாங்கள் அந்த கழுதையாக எங்களை தாழ்த்துகிறோம். வார்த்தையை சுமந்து கொண்டு நாங்கள் போகிறோம். கேபிட்டல் சிட்டியை நோக்கி போகிறோம். டெம்பிளை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை சுமக்கும் வரைக்கும் எங்களுக்கு ஆசீர்வாதம். வார்த்தையை இறக்கி விட்டுவிட்டோம் என்றால் எங்களுக்கு ஆண்டவர் எந்த மதிப்பும் இருக்காது. எல்லாத்தையுமே இழந்து போவோம். வார்த்தையை எவ்வளோ காலம் நாங்கள் சுமக்கிறோமோ அவ்வளோ எங்களுக்கு ஆசீர்வாதம், அவ்வளோ மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம். இந்த வார்த்தை எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை தருகிறது. அந்த கழுதை குட்டிக்கு அவ்வளோ பெரிய சிலாக்கியம் கிடைத்தது. எங்களுக்கும் அதே சிலாக்கியத்தை தந்திருக்கு. கோத்தாவே சோத்திரம். வேத வாக்கியம் நிறைவேறுவதை அன்றைக்கு சீசர்கள் அறியவில்லை, பின்பு அவர்கள் அறிந்தார்கள். நாங்கள் இப்பொழுது என்ன வேத வாக்கியம் நிறைவேறுகிறது எல்லாத்தையுமே காணத்தக்கதாக உதவி செய்திருக்கு. எங்களுடைய பாட்சி என்னதென்பதை காணத்தக்கதாக உதவி செய்திருக்கிறேன். ஏனென்றால் முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கு, பரிசுத்தாவி ஊற்றப்பட்டிருக்கிறது. அவ்விதமான ஒரு காலத்திலே, விசேஷித்த காலத்திலே எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். எங்கள் கண்களை திறந்திருக்கிறீர். நீர் என்ன வேத வாக்கியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் காணும்படியாக உதவி செய்ததற்காக சோத்துறோம். கர்த்தாவே துதிக்கிறோம். இயேசுவே, நீர் ஆண்டவரே அன்னைக்கு இறங்கி வந்தது போல, ஒலிவ மலையிலிருந்து இறங்கி வந்து கிதரோன் பள்ளத்தாக்கை தாண்டி எப்படி ஜெருசலேமுக்குள்ளே பிரவேசித்தீரோம், அதே போல் இன்றைக்கு கடைசி காலத்தில் இறங்கி வந்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு எதிர்கொண்டு வந்திருக்கிறோம். எங்கள் தீபமானது நன்றாக எரியட்டும். என்னை ஊற்றும் ஆண்டவரே, புத்தியுள்ள கனிகளைப் போல எங்களுடைய தீபங்கள் எரியத்தக்கதாக, அது அருணோதயம் வரைக்கும், அது சூரியன் பிரேக் ஆஃப் த டே விடியும் வரைக்கும் அது எரியட்டும். உமை சந்திக்கும் மட்டும் அது எரியட்டும். நாங்கள் ஆண்டவரே மணவறைக்குள்ளே பிரவேசிக்க இயேசுவே கிருபத்தாரும். அது வரைக்கும் எங்களுடைய தீபங்கள் நன்றாக எரிய நீர் பசுத்தாவியாகிய எண்ணெயை எங்களுக்கு ஏராளமாக ஊற்றுவீராக. எங்கள் விளக்குகள் பிரகாசமாக இருக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். முழங்கால் போயிட்டு இருக்க எல்லாரையும் அவிதமாக ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமீன். இப்பொழுது சகோதர ஜீவான் வந்து பாடலை நடத்தும் பொழுது நம்ம காணிக்க நல்ல கர்த்தரை கனப்படுத்தும்.
பாடலின் 408 408 408. இயேசுவின் தாசரே ஓசன்னா பாடுவோம், உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா என்று. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார், முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பை துதி பாடுவோம், அன்று போல இன்று நாமும் அன்பை துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சின்ன மதில் மீதில் ஏறி அன்பர் பவனி போனார், சின்ன மதி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் என் நகத்தில் அவர் என்றும் மரசாலுவார், இன்னும் என் நகத்தில் அவர் என்றும் மரசாலுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாவமதை போக்கவும் நீ பாவியை கை தூக்கவும், பாவமதை போக்கவும் நீ பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார், பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாலகர்கள் கீதம் கேட்டு பாச பாசமாக மகிழ்ந்தார், பலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார், ஜாலர்வினையோடு பாடி தாளை முத்தி செய்குவோம், ஜாலர்வினையோடு பாடி தாளை முத்தி செய்குவோம், ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. பாதம் பணிவோம் ஒரு தோளை ஞாயிற்றில் நம் தேவ பாதம் பணிவோம், கூடியருள் பெற்று நாமும் இயேசுவையே போற்றுவோம், கூடியருள் பெற்று நாமும் இயேசுவையே போற்றுவோம், ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஹோசன்னா, உன்னதத்திலே தாவீது.
முழங்காப்படிடுவோம். ஒரு ஜப விண்ணப்பம், சௌரி ஜூலியா, சௌரி டீனா அவருடைய தாயார், அவர்களுக்கு ஜோரம் இருக்கிற என்று சொல்லியிருக்கார்கள். கத்தத்தாமே அதுலேருந்து பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும்படியாக நம்ம நேரம் ஊக்கமாக ஜபிக்கலாம். ஸ்தோத்திரம் கத்தாவே, சௌரி ஜூலியாக்காக ஜபிக்கிறோம் கத்தாவே. சோகதிரி இந்த நேரத்தில் நீ தாமே பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவீராக கத்தாவே. நம்முடைய காயம்பட கரத்தை வைத்து இப்பொழுதே நீ டிவைன் ஹீலிங்கை கட்டளையிட்டாலும் அந்த காய்ச்சல் நீங்கி விடுதலையோடு கத்தாவே நமக்கு ஆராதனை செய்ய, விடுதலையோடு கத்தாவே அந்த எல்லா வேலைகளையும் செய்வதற்கு இப்பொழுதே நீ பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட்டாலும் கத்தாவே. நீ தொடுவீராக கல்வாரிலேருந்து அன்றே நீ சம்பாதித்த அந்த சுகத்தை இப்பொழுதே நீ கட்டளையிட்டல் கல்வாரியை நோக்கி பார்க்கிறோம் கத்தாவே. டிவைன் ஹீலிங்கை தந்தாலும் கத்தாவே சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொரு இந்த நேரத்தில் தொடுவீராக, தெய்வீக சுகத்தை கட்டளையிட்டாலும். தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் த ஹீலிங். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினால் வேண்டிக் கொள்கிறோம் ஆமென். எங்களை நேசுகிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆண்டு காலை வேளையில் இம்மட்டுமாய் நாங்களுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நீ தந்த கிருபைக்கா நன்றி சொல்லுகிறோம் கத்தாவே. உலகம் இன்றைக்கு இது ஒரு பண்டிகை நாளாக அவங்க நினைத்து கத்தாவே அப்படியாக அவங்க கொண்டாடி கொண்டே இருக்கும் பொழுது நாங்கள் வெளிப்பாட்டை பற்றி கொண்டவர்களாக நாங்கள் நடக்கும்படியாக எங்களுக்கு நீ தந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் கத்தாவே. உலகமெங்கிலும் உள்ள ஜனங்களிலே இந்த சிறிய ஜனமாகிய எங்களை நீ தெரிந்து கொண்டீர் கத்தாவே. இந்த வெளிப்பாட்டிலே நாங்கள் ஜீவிக்கும் வெளிப்பாட்டை ஒவ்வொரு பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களை தெரிந்தெடுத்து இங்க கூட்டி சேர்த்த கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம். எங்களின் ஆவியின் அபிஷேகத்தை தந்திருக்கிறீ கத்தாவே. அன்று அந்த கழுதையின் மேலே நீ பிரயாணப்பட்டது போல இப்பொழுது அன்று பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் எங்கள் மீது இருக்கிறீர். எங்களை நீ சகல சத்தியத்துக்கும் வழி நடத்தி கத்தாவே. ராப்சரை நோக்கி எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. இப்பொழுது வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதத்தாலும் ஏறெடுக்கப்பட்ட காணிக்கைகளை நீ தாமே அங்கீகரித்தாலும் ஆயிரம் மடங்காக திருப்பி தருவீராக கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தாவே வந்தவர்கள் யாரும் வெறுமையாய் செல்லாதபடிக்கு பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு கடந்து செல்ல கிருபை தாரும் கர்த்தாவே. வெளிப்பாட்டை பற்றி கொண்டவர்களாக கடந்து செல்ல கிருபை தாரும். தொடர்ந்து வழி நடத்துவீராக கர்த்தாவே. மன்றி தொடர்ந்து மாலை ஆராதனையும் விசேஷித்த வண்ணமாக ஆசீர்வதி தாரும். காலில் வந்தவர்களும் மாலையும் நாங்கள் அன்றே எந்த தடையும் இல்லாமல் உங்க ஆராதனை செய்ய கிருபை தாரும் கர்த்தாவே. எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுவீராக கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் ஆமென்.
And our love is love, His wonderful love. We give all the glory to Jesus. And our love is wonderful love. Mahimayavum avarukke, Christ Yesuvukke, seluthuvome. Mahimayavum avarukke, என்றென்றும் அவருக்கே.
கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.